ஓம் சாந்தி. எல்லோரும் விசேஷமா இருக்கீங்களா, குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? 24/7/2018 என்ற முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளை எப்படியெல்லாம் சேவை செய்யறது அப்படின்னு புதுசு புதுசா கண்டுபிடிங்க, சேவையை அதிகப்படுத்துங்க. சேவை களத்துல தாய்மார்களை முன்னுக்கு வைங்க, அதுதான் சேவையில வெற்றி அடைறதுக்கான சாதனமே. புதுசு புதுசா கண்டுபிடிங்க, இப்படி ஒரு யுக்தி அப்படி ஒரு யுக்தி உருவாக்குங்க. சேவையை விரிவுபடுத்திட்டு 1936 எப்படி பண்ணுமோ அதே மாதிரிதான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்ல. விரிவுபடுத்துங்க, புதுசு படுத்துங்க, புதுமை ஏற்பட்டு வாங்க, தாய்மார்களை முன்னுக்கு வச்சுக்கிட்டே இருங்க, அதுதான் வெற்றிக்கான சாதனமே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எங்க போனாலும் ஆண்கள் தான் மதத்தை போதிப்பவர்களா இருப்பாங்க, மத குருமார்கள், பெரிய பேச்சாளர்கள். ஆனா இங்க சாதாரண பெண்கள், படிப்பறிவு இல்லாத தாய்மார்கள், அவங்கெல்லாம் இந்த ஞானத்தை கொடுக்கறாங்க அப்படின்ற போது நம்ம ஒண்ணுமே தெரியாம இருக்கிறோமே அப்படின்ற உணர்வு வரும். இன்னொரு விஷயம், இங்க கொடுக்கற ஞானம் தூய்மை, பிரச்சனைக்குரிய ஞானம். அத தாய்மார்கள் சொல்லும் போதுதான் பாதுகாப்பு, இப்பதான் வெற்றி அடைய முடியும் சேவையில. கேள்வி, எந்த நல்ல பழக்கத்தோடு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க சொல்றத ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும், நீங்க சொல்றது ரைட்டும் நிரூபிக்க முடியும். ஆனா அதுக்கு ஒரு நல்ல குணம் வேணும். ஏன்னா இங்க தைரியமும் வேணும், பணிவும் வேணும். அதனால பெரியவங்க கிட்ட பேசினீங்கன்னா நீங்க நீங்கன்னு சொல்லி பேசணும், நீன்னு பேசக்கூடாது இல்லையா? தமிழ், ஹிந்தி ஒரே மாதிரி இருக்கு. இங்கிலீஷ்லதான் சார், இங்கிலீஷ்லதான் ஒரே இது வரும். நீங்கனாலும் யூ தான், நீனாலும் யூ தான். தமிழ் ஹிந்தியில நீங்கன்னா ஆப்பு, நீனா அப்படி வரும் இல்லையா? அதனால ஆப் அப்படின்னு சொல்லுங்க, நீங்கன்னு சொல்லுங்க. அதிகாரத்தோட பேசுங்க, ஆதாரபூர்வமா பேசுங்க, நிரூபிங்க. இருந்தாலும் கண்டிப்பா மரியாதையோட பேசுங்க. ஸ்கூல்ல கூட இந்த நல்ல பழக்கத்தை கத்துக் கொடுக்கறாங்க தானே, அதுதான் பெரிய விஷயம். அரசியல்வாதிகள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க எதிர்த்து பேசவே முடியாது, அவ்வளவு சூப்பரா பேசுவாங்க, மரியாதையை பேச மாட்டாங்க இல்லையா? அது எதிர்கட்சிக்காரங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரிவு. அது மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த மரியாதையே இருக்காது. ஆனா நீங்க எல்லாரையுமே தப்புன்னு நிரூபிக்கிறீங்க, ஆனா ரொம்ப மரியாதையோடு பேசணும். அதே நேரத்துல அதிகாரத்தோடு பேசணும். நீங்க சொல்றது ரைட்டுன்னு தெரியணும், ஆனா மரியாதையோடு சொல்லணும். சமஸ்து பொருளையா, அப்பதான் இந்த ஞானம் அழகா போய் வேலை செய்யும். எப்பவுமே அகங்காரத்தோட பேசக்கூடாது. ஞானத்தின் போதையில சதா புன்சிரிப்போட இருங்க, அந்த மலர்ந்த முகமே சேவை செய்யும். அந்த அகங்காரம், அந்த கடுமைத்தன்மைய முகத்துல தெரியக்கூடாது. அந்த ஒரு புன்னகை, மலர்ந்த முகம், அது சேவை செய்யும். ஏன்னா நீங்க அந்த அகங்காரம் உள்ள கூட இல்ல அப்படின்னா உங்ககிட்ட வந்து எல்லாருக்கும் பேசணும்னு தோணும். அகங்காரம் வந்து உங்ககிட்ட வரணும்னு தோணும், வாயை திறக்கலன்னா கூட தெரியும், அந்த வைப்ரேஷன் தெரியும். ஆனா நீங்க அவ்வளவு ஒரு கள்ளங்கபடமற்ற தன்மையோட ரொம்ப எளிமையா பேசுறீங்க, அல்லது கம்மனே இருந்தா கூட உங்களோட முகம் அவங்களுக்கு ஆழமா பதியும். கலியுகத்துல இந்த மாதிரி ஒருத்தரா, அப்ப அந்த டைம் இல்லைனாலும் எப்பவாவது வந்து உங்களை இந்த சந்திப்பாங்க. என்ன தெரியுதா, நான் வந்து உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசணும் பேசணும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க நீங்க அந்த மரியாதை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாபா சொல்ல மூணு சர்டிபிகேட் சொல்லியிருக்காரு, பாபா கிட்ட, பரிவாரத்துக்கிட்ட, தன்கிட்ட. தன்கிட்ட சர்டிபிகேட் வாங்கினா பாபா சொல்றத அப்படியே செஞ்சாதான் உங்களுக்கே உங்க மேல மரியாதை வரும். பாபா கிட்ட உண்மையான மனசோட இருந்தா பாபா கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். பரிவாரம், குடும்பம், நம்ம பிராமண பரிவாரம், வெளியில கூட சர்டிபிகேட் வாங்கலாம், நம்ம குடும்பத்துல சர்டிபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதாவது பிராமண பரிவாரத்துல பிரம்மகுமாரிகள் கிட்ட அதுக்கு என்ன சொல்றாரு, என்ன வேணாலும் நடக்கும், உங்களுக்கு என்ன வேணாலும் நிந்தனை கொடுக்கட்டும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கட்ட மட்டும் விடாதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க, டிக் போட்டுருவாங்க. அதேதான் அஞ்ஞானிகள் கிட்டயும் மரியாதை, ஞான போதை இருக்கணும், மரியாதை இருக்கணும், அகங்காரம் இருக்கணும். அந்த சிரிச்ச முகம் அது மாறக்கூடாது, அந்த சிரிச்ச முகம் சேவை செய்யும் அப்படின்னு சொல்ற பாடல். இன்றைய மனிதன் சாந்தி நிறைய பாவாத்மாக்களா ஆகிட்டாங்க இன்றைய உலகத்துல, ரொம்ப அதிகமாயிடுச்சு பாவம். அதனாலதான் கூப்பிடுறாங்க, கடவுளே வா, இங்க பாவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, வா, எங்களை அழிச்சிட்டு போ. எது பாவம், எதன் மூலம் மனிதர்கள் அழுக்கானாங்களோ அதுதான் பாவம். பாவத்தினால்தான் மனிதர்கள் அழுக்காயிட்டாங்க. அதனால என்ன ஆகும், துக்கம் தானா வரும். துக்கம் வந்தாலே இறைவன் ஒப்புப்படுறார். அந்த பாவ ஆத்மாக்களை புண்ணிய ஆத்மாவை மாத்துறதுக்கு தான் பதித்த பாவனா வா வான்னு கூப்பிடுறாங்க. இது பதித்த உலகம், அழுக்கான உலகம். காமம் இல்லாத இடமே இல்ல, கோபம் இல்லாத இடமே இல்ல, அந்த மாதிரி அழுக்கான உலகம் இது. அப்படின்னா இந்த காமம் கோபம் கொஞ்சம் கூட இல்லாத தூய்மையான இன்னொரு உலகம் கண்டிப்பா இருக்குது, இருந்தது இதே பூமியில ஒரு காலத்துல. மற்றபடி பரந்தாமத்தை அந்த நிராகார உலகத்தை தூய்மையான உலகம்னு சொல்றது கிடையாது, அது அமைதியான உலகம். அது மற்றபடி மனிதர்கள் மனிதர்கள் வாழ்ற இந்த ஸ்தூல உலகத்தை தான் பதித்த உலகம், பாவன உலகம்னு பிரிச்சிருக்கிறாங்க. கலியுகம் பதித்தமா அழுக்காக்கு, சத்யுகம் தூய்மையா இருந்துச்சு. சோ இந்த கலியுகத்தை மீண்டும் சத்யுகமாக, தூய்மையான சத்யுகமா மாத்துறதுக்காக பதித்த பாவனர் தந்தையே வர வேண்டியிருக்கு. வந்து பாவனமான உலகத்தை உருவாக்குறார் வித்வான் பண்டிதர்கள், இவங்க எல்லாம் சாஸ்திரத்தை உருவாக்குறாங்க. ஆனா வியாசருடைய பேரை வச்சுட்டாங்க, சமஸ்கிருதம். உருவாக்குனது வந்து பண்டிதர்கள், வித்வான்கள், ஆனா வியாசர் உருவாக்குனார் அப்படின்னு பேரை வச்சுட்டாங்க. ஒருவேளை பிரிண்டிங்ல மாறி வந்திருக்கா என்னன்னு தெரியல, ஏன்னா இது ரொம்ப முக்கியமா கரெக்டா வந்திருந்துச்சுன்னா இது மிகப்பெரிய ரகசியம். வியாசர்னு ஒருத்தர் உருவாக்கவே இல்லை, வியாசர்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு வந்துடும். ஏன்னா உருவாக்குனது இவங்க அவங்க, அப்படிதான். ஐயோ சரி, நாளைக்கு அதை செக் பண்ணிட்டு சொல்றேன். சரி, வியாக்கியானம் சொல்பவருடைய பேரை சொல்லணும் இல்லையா, சாஸ்திரங்கள் எப்ப எழுதப்பட்டது மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. இது மிகப்பெரிய ரகசியம் இல்ல, எப்ப எழுதப்பட்டதுன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு இங்க எப்படி வியாசர் எழுதினார்னு தெரியும். வியாசர் நம்ம தமிழ்ல அப்படித்தானே எல்லாமே, திருமந்திரம், திருக்குறள், யார் எதுனா அதுக்கு பேரும் திருன்னு இவங்களே போட்டு திருவள்ளுவர், திரு மூலர், அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் காரண பேர் தான், ஒரிஜினல் பேரே இருக்காது. யார் எழுதுனே தெரியாது, ஒருத்தர் பேரை போட்டு விட்டுறாங்க. எழுதுனது யாருன்னு சொல்லணுமே. திரேதாயுகத்துல உண்மையிலே சாஸ்திரங்களே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த நூற்றாண்டுல வாழ்ந்த திருவள்ளுவர் வாழ்ந்த, நமக்கு ஞானம் தெரியும் போது தெரியும் அந்த நூற்றாண்டுல யாருமே கிடையாது. அப்ப நடுவுல எழுதிட்டு பேரை தெரிஞ்சு அங்க வச்சுட்டாங்க இல்லையா. சரி, இவ்வளவு போய் எல்லாமே போய் வேதத்துல சாஸ்திரமே கிடையாது. 5000 வருஷம் முன்னாடி எப்படி இதை எழுதி இருக்க முடியும் எல்லாம் தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் திட்டி ஒரு ஹடயோகி சொல்லியிருந்தது, 5000 வருஷம் போறே, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இவரு வாழ்ந்தார், அவர் எழுதுறதுலாம் ரெக்கார்டு இருக்குதுன்றான். எப்படி ரெக்கார்டு இருக்குது? 10 வருஷம் முன்னாடி எழுதணும், நடுவுல எழுதணும், பேரை தூக்கி அங்க போட்டு விட்டான். மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது எப்ப எழுதணும்னு. உங்களுக்கு தான் தெரியும் சத்தியுகத்துல திரேதாயுகத்துல எந்த சாஸ்திரமும் கிடையாது. பக்தி மார்க்கத்தோட எந்த அடையாளமும் அங்க இருக்காது. அப்படின்னா பக்தி பண்றதுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, இப்ப இருக்கிற எந்த பழக்கமும் அங்க இருக்காது. சாஸ்திரம் படிக்கிறதுல இங்கதான் இருக்கு, பாபா சொல்ற அங்க இங்க இருக்கிற மொழி எதுவுமே அங்க இருக்காதுன்ற. பாபா ஞானத்தின் மூலமாக வாழ வைக்கிறாரு நம்மள. 21 பிறவிக்கு இந்த ஞானத்தின் மூலம் நீடூழி வாழ்க அப்படின்னு வாழ்த்துறார். நம்மளும் அந்த மாதிரி ஆகிறோம். அப்புறம் 21 பிறவி முடிஞ்ச பிறகு துவாபரத்துல இந்த மாயா வந்து நம்மளை விழ வச்சிருக்கு. இது இறந்து ஒழிந்தவர்களின் உலகம், சுடுகாடு. அதனாலதான் இத கடுமையான சுடுகாடு, கப்ரிஸ்தான் சொல்லுவோம் இந்த டைம். மனிதர்கள் புத்தியற்றவர்களா இருக்கிறாங்க, சுத்தமான புத்திய வேலை செய்யல. அதனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிட்டு இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது கேட்டா இவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும், இவங்களா இப்படி பேசினாங்க. பேய் வாழற சுடுகாடு இது, செத்து போனவங்க வாழற உலகம் இது. எப்படி சொல்றதா, செத்து போனவங்க பேய்ங்க இருக்கிற உலகத்துல நீ ஏன் இருக்கிற, நீ செத்துரு, இந்த உலகத்துல நீ இருக்க கூடாது, மர்ஜீவா வாழ்க்கை வாழ்ன்ற. அவங்க சுயநினைவை இழந்து விகாரத்துல மூழ்கி இருக்கிறாங்க. நீ இந்த விகாரத்தின் உலகத்துல இறந்து சுய நினைவுல நிலைத்தீரு. இது கடுமையான சுடுகாடுன்னு தெரிஞ்சு அதுல இருந்து விலகிரு அப்படின்னு பாபா சொல்றாரு. எல்லோருடைய புத்தியும் செயல்படத்தான் செய்யும். மகாபாரத யுத்தத்துல முழு சுடுகாடு ஆகிடுச்சு. வேற யுத்தங்கள்ல இப்படி ஆகிறது கிடையாது. ஞான கடலுடைய எல்லா குழந்தைகளும் மயான பூமியை சார்ந்தவர்கள் ஆகிட்டாங்க அப்படின்னு பாகவதத்துல எழுதப்பட்டிருக்கு. மாயை எல்லோரையும் காமச்சிதையில உட்கார வச்சு எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டான். எல்லாமே சுடுகாடு ஆயிடுச்சு. யாருடைய புத்தியும் செயல்படலன்றதான் உண்மை, ஆனா செயல்படத்தான் செய்யணும் இருக்கு. டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, மகாபாரத யுத்தத்துல முழு பாரதமும் முழு உலகமும் சுடுகாடு ஆயிருது இல்லையா. அந்த மாதிரி வேற எந்த யுத்தத்திலும் ஆகிறது கிடையாது. எந்த யுத்தம் முழு உலகத்தையும் சுடுகாடு ஆக்குதோ அதுதான் மகாபாரத யுத்தம், அதுதான் மூன்றாம் உலகத்து. சோ ஞான கடலுடைய குழந்தைங்க நீங்க இந்த உலகத்தே ஆண்ட ஸ்ரீ நாராயணனா இருந்த நீங்க இன்னைக்கு என்ன ஆயிட்டீங்க, மயான பூமியினர் ஆகிட்டீங்க. லவ் யூ பாபா. அதனால்தான் மயான பிள்ளை சுடுகாட்டுல கொண்டாடுறான் அம்மனுக்கு. அப்படின்ற இறைவனுடைய குழந்தைங்க தான், ஆனா இன்னைக்கு சுடுகாட்டை சார்ந்தவர்கள் ஆகிட்டான் அப்படின்னு பாகவதத்துல எழுதப்பட்டிருக்குதான். மயான பூமியினர் ஆகிட்டாங்க ஞானக்கடலுடைய குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் அப்படின்னு பாகவதத்துல எழுதியிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம், மாயை எல்லோரும் காமிச்சதையில உட்கார வச்சு எரிச்சு சாம்பல் ஆக்கி வச்சுன்னு அர்த்தம். அதனால மயான பூமியை சார்ந்தர் ஆயிட்டாங்க. எல்லாமே சுடுகாடு. முஸ்லிம்களுடைய குரான்ல கூட அப்படி எழுதிருக்கு, எல்லாம் சமாதி ஆகிடுறாங்க, செத்துறாங்க. நியாய தீர்ப்பு வழங்கும் போது அவங்கள எழுப்புறதுக்கு அல்லாஹ் வராரு அப்படின்னு போட்டிருக்கு. எதுக்கு வர்றாரு, சுடுகாட்ட சொர்க்கமா மாத்துறதுக்கு வர்றாரு. பிர்லா கோயில், டெல்லியில இருக்கிற பிர்லா கோயில்ல கூட டெல்லியை சொர்க்கமாக ஆக்கினேன்னு எழுதப்பட்டிருக்கு. கோயில் இப்ப கட்டினது, ஆனா பாபாவுடைய மகா வாக்கியம் அங்க வெளிப்பட்டிருக்கோம். டெல்லியை சொர்க்கமாக ஆக்கினே அப்படின்னு எழுதியிருக்கான் அந்த கோயில. அதுமாதிரி சுடுகாட்டுல இருந்து நான் எழுப்புவேன் நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு அப்படின்னு பைபிள் குரான்லயும் எழுதியிருக்கு. சோ இத நீங்க சொல்லி புரிய வைங்க. சோ இந்த அர்த்தத்துல பார்த்தா புத்தி செயல்படத்தான் செய்யும், சொல்லி புரிய வைங்க. அப்ப டெல்லிய சொர்க்கம் ஆக்குறாருன்னா சொர்க்கம் ஆகுறதுக்கு முன்னாடி டெல்லி என்னவா இருந்திருக்கும், அப்ப நரகமா தானே இருந்திருக்கும். நரகத்தை தான் சொர்க்கம் ஆக்கி இருக்கணும், மற்றபடி பிரளயம் ஏற்படாது. இருந்தாலும் இல்லையா, ஒட்டுமொத்த சிருஷ்டியில உள்ள அனைத்து உயிரினும் அழியற மாதிரி ஆகாது, ஆனா அதிக பேர் சாவாங்கன்றது உண்மைதான். மகாபாரதத்துல சத்யுகத்துல ஒரு சில மனிதர்கள் தான் இருக்கும். அதனாலதான் மகாபாரதத்துல லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இறந்து வெறும் அஞ்சு பேர் தான் மிஞ்சிருதா காட்டுறாங்க. அப்படின்னா கையடக்கம் உள்ளவர்கள் அந்த மாதிரி ரொம்ப கம்மியானவங்க. அதுதான் கொஞ்சத்தில் எடுத்து உங்களை பல்கி பெருக செய்தேன் அப்படின்ட்டு வரும் பைபிள்ல. அப்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அவங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க. சோ இங்க இருக்கிற நிலை மாதிரி எல்லாம் அங்க இருக்காது, யாருக்குமே துக்கமே இருக்காது, யாரும் யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க எவ்வளவு துக்கம் கொடுக்கறாங்க பாருங்க, ஒருத்தர் இன்னொருத்தர கொலை கூட செஞ்சிடறாங்க. பாபா கிட்ட அந்த மாதிரி எல்லாம் நியூஸ் வருது. இன்னொருத்தர் மனைவியை விரும்பின ஒருத்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியே விஷம் கொடுத்து கொண்டுடுறாரு, அல்லது கொலை பண்ணிடுறாரு, அழித்து விடுகிறார், விஷம் கொடுத்துறாரு. இதுதான் பழைய அழுக்கான உலகம். இந்த மாதிரிலாம் அங்க நடக்காது. அதுதான் காம மகாசத்ருன்றது. கள்ளக்காதலனுக்காக கணவனை கள்ளக்காதலன் வச்சு கொலை. ஏதோ இன்னைக்கு சொல்றத பார்த்தா இன்னொருத்தர் மனைவி அடையறதுக்காக தன்னுடைய மனைவியை கொலை. எப்ப 69க்கு முன்னாடி வந்த வானிலே இப்படி எல்லாம் நடந்துருக்கு, இப்ப காது கொடுத்து கேட்க முடியாது. அப்படியே நீங்க நியூஸ் பேப்பர் குறிப்பா தினத்தந்தி எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதுதான் இருக்கும் விதம் விதமா. அதனால்தான் பாபா சொல்றாரு, இது பழைய அழுக்கான உலகம். அதனால்தான் பதிதப்பா அவனரே வாங்கன்னு பாடுறாங்க. ஆனா தான் அழுக்கா இருக்கிறதா யாருமே உணர்றது கிடையாது. யாராவது பார்த்து நீங்க அழுக்கானவங்கன்னு சொல்லி பாருங்களா, கோச்சுக்குவாங்க. இது அழுக்கான உலகம், இந்த மாதிரி கொலை பண்ண கூட தயங்காத ஒரு மோசமான உலகத்துல இருக்கிறதுனாலதான் இறைவனை கூப்பிடுறாங்க. ஆனா நான் அழுக்கா இருக்கிறவங்க மட்டும் யாருக்கும் தெரியல. பாபா தான் தூய்மையாக்கி இருக்கிறார் எல்லோரையும். அதாவது அழுக்கான உலகத்துக்கு தூய்மையாக்குறார் சிவபாபா அப்படின்னு உலகத்துக்கு சொல்லுங்க. இதுதான் அப்பா வெளிப்படுத்துருக்கு. சூச்சப்படாம சொல்லுங்க, அழுக்கான உலகத்தை தூய்மை ஆக்குறாரு, அதனாலதான் அவருக்கு சிவராத்திரி கொண்டாடுறாங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல சிவராத்திரி அன்னைக்கு இத சொல்லணும். சிவராத்திரி அப்ப பெரும்பாலும் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருப்பாங்க. சில சமயம் யாராவது ஏதாவது ஒண்ணு அந்த சிவபுராணம் படிப்பாங்க, நைட்டெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க, கண்ணு முயற்சி ஏதாவது பண்ணணும்ட்டு எப்படியாவது பர்மிஷன் வாங்கி நாம அந்த டைம் பேசணும். அப்ப அவங்களுக்கு ஆழமா பதி அந்த சுத்தி சுத்தி களைச்சு போயிடுவாங்கல்ல, மற்றதெல்லாம் சிந்திக்காம அது கம்மன் இருக்கும்போது இந்த ஞானத்தை சொல்லணும். அந்த மாதிரி பர்மிஷன் வாங்கணும், அதுலதான் இருக்குது வெற்றி. அழுக்கான உலகத்தை தூய்மையாக்குபவர் சிவபாபா, அதனாலதான் அவர் பிறந்த நாள கொண்டாடுறீங்க. அப்ப கொண்டாடுறீங்கன்னா அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். அவர் பிறந்தார், எப்பவோ பிறந்ததுனால கொண்டாடல, ஒவ்வொரு தடையும் வருவார், அதனாலதான் கொண்டாடுறீங்க. இப்ப வந்துட்டாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது யுக்தியை கண்டுபிடிங்க. சேவை எப்படியெல்லாம் சொல்லலாம், எப்படியெல்லாம் எழுப்பலாம் கண்டுபிடிங்க. ஒவ்வொரு சிவன் கோயிலும் போர்டு வைங்க. இனிமையான குழந்தைகளே, 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் உங்களை வந்தேன், உங்களை வந்து சந்திச்சு தேவதையாக்கின அப்படி நீங்க தேவதை ஆனதுடைய நினைவு தான் இங்க இருக்கிற தேவதை சிலைகள். உங்களை உருவாக்குன என்னுடைய நினைவு தான் நடுவில் இருக்கிற லிங்கம். உங்களை உருவாக்கிட்டு நான் மறைமுகமா இருக்கிறேன், நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு போர்டு வைங்க எல்லா சிவன் கோயிலும். இதுக்கு உண்மையிலே பெரிய செலவாகாது இல்லையா? எப்படி புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சா கவர்மெண்ட்டுக்கு அல்லது ராஜாவுக்கு கொடுப்பாங்களோ, இப்ப ராஜா கிடையாது இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கிறதுக்காக. ஏன்னா ராஜா கிட்ட சொன்னாதான் அவரு மக்களுக்கு அது ரீச் ஆகுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவார், ஒரு நடவடிக்கை எடுப்பார். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்கும்போது எல்லோரும் அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி வைக்கணும்னாங்க. அது எப்படி சொன்னாங்க, அவங்கள வந்து யாரோ நம்ப வச்சாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம், நல்ல விஷயம். அவங்க நம்பிட்ட உடனே அதை சட்டமாக்குனாங்க. நீ அப்படி வைக்கல அப்படின்னா பைனு அது இதுன்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் கட்டினாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க இல்ல. தூய்மை பாரதம் மோடி சொன்னார் நிறைய விஷயம். அவருக்கு அது மாதிரி நீங்க புரிய வச்சீங்கன்னா அது சட்டமாக்கப்படும். அவரு போல்டா நிறைய பண்றாரு. நீங்களே ஒண்ணு கூடி தீர்மானத்தை நிறைவேற்றி நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர்த்த கையெழுத்து வாங்கி அரசாங்கத்துக்கு தெரிவிங்க. ஏன்னா புது கண்டுபிடிப்பு விளம்பரப்படுத்தணும்னா உயர் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்துவாங்க. அப்பதான் அந்த அரசாங்கம் அதுக்கான ஏற்பாட்டை செய்யும். நீங்களும் அப்படி செய்யணும். யாருடைய பிறந்த நாள் வருதோ அவங்களுக்கு புரிய வைங்க, யாருக்கு எந்த நாள்ல அவருடைய விழா வருது. இது சூப்பரா பண்ணால லவி பாபா ஆளாளுக்கு அவங்கவுங்க இப்ப கிராமத்துல இப்ப மயான கொள்ளை வருது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் உண்மையிலே என்ன அர்த்தம்னு பேனர் வைங்க. கோயில்காரங்க அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா. எந்த கோயிலும் உள்ள பெர்மிஷன் வெளியில வைங்க, வெளியில வைக்கதான் நிறைய பேருக்கும் ஆகும். இது சூப்பரா பண்ணலாம் இந்த சேவை இல்லையா? ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு அர்த்தமும் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி போர்டு வைக்கணும், வீட்டுல வைக்கணும், சென்ட்ரல்ல வைக்கணும், அத அழகா எழுதி கொடுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி பாபா நானும் சொன்னேன், சரி பாபா சொல்லுங்க சிஸ்டர் நம்ம அப்படியே டக்குன்னு பண்ணலாம். இப்ப அழகா சொல்றது ஒரு போர்டு என்ன ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வைங்க, அப்படியே ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி வீட்டுல கோலம் எல்லாம் மாத்தி மாத்தி, ஆனா இப்ப கோலமே போடுறாங்களான்னு தெரியல, ஆனா அதெல்லாம் போடுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இதை வைங்க. அப்படி நீங்க புரிய வச்சீங்க இல்லையா, பிறந்த நாள் வந்தாலும் அல்லது எந்த விழா வந்தாலும் அந்த நாள்ல நீங்க கரெக்டா புரிய வச்சீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்ம சூப்பர்ல. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஆமா அவங்க சொல்றது சரியா தான் இருக்குது, கோயில போறவங்க சுத்துறவங்க சுத்துறவங்க யாருமே எப்ப எதுக்கு சுத்துறன்னு சொல்லல அவங்களுக்கு, அதனால சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருந்த செவடங்காதுல ஊதுற சங்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏஞ்சிடுவாங்க. ஒவ்வொரு கோயிலும் இது பாடல் பெற்ற ஸ்தலம், இங்க இவரு வந்தாரு அவரு வந்தாரு. ஒவ்வொரு கோயிலும் இருக்கிற சாமி ஏன் கும்பிடணும், அவங்க என்ன பண்ணாங்கன்னு வைங்க. போடு எல்லா கோயிலும் சூப்பரா பண்ணலாம் இந்த சேவை இல்லையா. இது ரொம்ப கம்மியான பேர் கூட பண்ண முடியும், பெரிய அளவு, ஏன்னா இதுக்கெல்லாம் பெரிய செலவே ஆகாது. அவங்கவுங்க ஊர்ல வச்சாலே இல்லையா, நாடுக்குள்ள கவர் பண்ணாச்சுனால அவங்கவுங்க ஊர்ல. இப்ப அந்த மாதிரி உங்க ஊர்ல நீங்க வைக்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா அவசியம் தெரியப்படுத்துங்க. நீங்களே உங்களுக்கே மெசேஜ் எழுத தெரிஞ்சாலும் நீங்களே எழுதுவீங்க, அப்படி இல்ல அப்படின்னா கூட கேளுங்க, கண்டிப்பா நாங்க அதை சொல்றோம். சரி, அப்ப தெரிஞ்சுக்கோங்க விஷயம் கரெக்டா தான் இருக்குது. இன்னையில இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாபா வந்தாரு, உயர்ந்ததிலும் உயர்ந்ததா பாரதம் இருந்துச்சு, தங்கப்புருவியா இருந்துச்சு, ஆனா இப்ப அதுவே ஒன்னுத்துக்கும் உதவாத சோழிக்கு சமம் ஆயிடுச்சு. இப்ப சிவ பரமாத்மா தான் அந்த வைரத்துக்கு சமமாக்குறாரு. உடலற்ற அந்த சிவபாபா பிரம்மாவுடைய உடல் மூலமா இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு புரியாதீங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிவபாபா வந்தாருன்னு நீங்க ஆரம்பிச்சா அத எல்லா விழாவுக்கும் நீங்க அத அதே கதையை வச்சு சொல்லலாம். நம்ம போடுற ஜெனரல் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த சக்கரத்தை சொல்லி சொல்லி சொல்றோம், அந்த சக்கரத்துடைய ஞானத்தோட தான் வரும் எல்லாத்துடைய அர்த்தமுமே. அழகா புரிய வைங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறதே பழக்கம் வச்சிருப்பாங்க, இந்த கோயில் போவாங்க அந்த கோயில் போவாங்க, இப்ப மேல்மலையனூர் போறாங்க, மேல் மருவத்தூர் போறாங்க, சமயபுரம் போறாங்க, மதுரை மீனாட்சி போறாங்க, நிறைய போறாங்க, திருவண்ணாமலை போறாங்க, எல்லா இடத்துலயும் இதே மெசேஜ் திரும்ப 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 பாக்குறாங்கன்னா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும்ல. அத பண்ணலாமே இல்லையா. யாரோ ஒருத்தருக்கு அந்த கோயிலுக்கு என்னமோ அறநிலைத்துறை இல்லையா, சோ அதுல கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸா இருக்கு, அது இருந்துச்சு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அழகா அது பண்ணலாம். ஃபுல்லா பாபா சேவைக்கு தான் சூப்பரா சொல்றாரு இல்லையா. உயர்ந்த பாரதமா இருந்துச்சு, தங்க குருவியா இருந்துச்சுன்னு சொல்லுங்க, யாராவது உங்களை எதிர்கொள்ள போறாங்க. பாரதத்துடைய உண்மையான மகிமை, மறைக்கப்பட்ட பாரதத்துடைய மகிமை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா மறைக்கப்பட்டல, அவங்களுக்கே தெரியாததான் உண்மை. சோ அப்ப உயர்ந்ததா ஆக்குனாரு பாபா, சோழிக்கு சமமா இப்ப ஆயிடுச்சு. சோ 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை சோழிக்கு சமமான பாரதத்தை பொன்னுலக பாரதமா மாத்துறதுக்கு வராரு. அதுக்கு ஞானத்தை கொடுத்து மாத்துறாரு. அந்த ஞானத்தை கேளுங்க, அந்த சிதம்பர ரகசியத்தை கேளுங்க அப்படின்னு பாருங்க. பாபா நான் இன்னைக்குதான் அந்த சிஸ்டர் சொன்னேன், பாபா வந்து ஏதாவது மறுபடியும் சொல்லுவார் சிஸ்டர் போடலான்னு கரெக்டா வாணியில வந்து இப்பதான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வர பாபா சூப்பரா சொல்றாரு. எவ்வளவு விஷயம் பாபா யாரு இல்ல. உண்மையில ஒவ்வொரு மனுஷனும் பிரம்மகுமார் குமாரி தான் நீங்க புரிய வைக்கணும். இதுதான் சம முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. நிறைய பாபா பண்ணுங்க இதோட அர்த்தம் தெரியல. எல்லா பிரம்மகுமாரி மட்டும் இப்ப ஒரு இயக்கம் வந்து அது அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க அப்படி இருக்கும், இங்க அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த ஒருத்தனும் அதாவது முஸ்லீம்கள் தான், ஓ எல்லாருமே முஸ்லீம் தாயா, ஆதாமே முஸ்லீம் தாயா, அப்புறம் என்ன நீ சொல்ற நம்ம மற்ற மதம் பாயசனுவோம். ஆனா அவங்க புரியாம சொல்றான், எல்லாருமே பிரம்மகுமாரிகள், நீங்களும் பிரம்மகுமாரிகள், நீங்க தெரியாம வேணா இருக்கலாம், அந்த பிரம்மாவில இருந்து வந்துதான் அத்தனை பேரும் ஞானத்தை கேட்ட அடுத்த செகண்ட நீங்களும் பிரம்மகுமார் குமாரி தான் புரிய வைங்க. இது நம்மளுடைய புனை பெயர். பிரம்மா மூலமா தான் பிராமண தர்மத்துடைய படைப்பு ஏற்படுது. அதுல புனை பெயர் அல்லது இனிஷியல் இல்லையா, பிரம்மா குமாரி எல்லாருமே பீச்சம் தான் போடணும் கரெக்டா. பிரம்மாவின் மூலமாகத்தான் புது படைப்பு அந்த பிராமண தர்மம் படைக்கப்படும். அதுல இருந்துதான் பிறகு தேவதா தர்மம், பிறகு சத்ரியர் வைஷ்யர் சூத்ரர். சோ அந்த பிரம்மாவில இருந்துதான் இந்த முழு வழித்தோன்றலும் உருவாகுது. அதனால நீங்க இந்த விழாக்களுக்கு ஏத்த மாதிரி போய் நல்லா புரிய வைக்கணும். எந்த விழாவா இருந்தாலும் உங்களால பேச முடியும், எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் உங்களால பேச முடியும். அதே மாதிரி தீபாவளி வருது, அது தீப் மாலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ தீபாவளி வருது, அப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எப்படி புரிய வைக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கிறாரு பாருங்க. அதே மாதிரி பிராமண சம்மேளனம் இந்த மாதிரி நிறைய பிராமணர்கள், கலியுக பிராமணர்கள் அவங்க மீட்டிங் இருக்கும். ஸோ பாபா குழந்தைங்கள நிறைய பேர் இரட்டை பிராமணர்கள் இருக்கிறாங்க, அந்த கலியுகத்து பிராமணர்கள் பாபா குழந்தை ஆகியிருக்கிறாங்க அவங்க. ஏன்னா நம் மற்றவங்கள போய் பேச அனுமதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பேசலாம். அது மாதிரி கொஞ்சம் ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்களும் கண்டிப்பா ஏதோ ஒரு பாபா குழந்தை ஆகியிருப்பாங்க, அவங்க பேசலாம். பிராமணர்ல இருந்துதான் எல்லா தர்மமும் வருது அப்படின்னு பேசணும். சோ நீங்க பிராமண தர்மத்தை எதிர்க்கிறீங்கன்னா உங்க அம்மாவை எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம், ஆதி தாயை எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம்னு பேசுங்க. சோ ஒவ்வொரு விழாவை வைத்தும் நீங்க புரிய வைக்க முடியும். ஒவ்வொரு வீட்டிலும் இன்னைக்கு கடுமையான இருட்டு, கார் இருள். எப்ப ஞான சூரியன் பிரகாசிக்கிறாரோ அப்பதான் அஞ்ஞான இருள் அகலும். முற்றிலும் சரியான இருட்டு, எந்த ஆத்மாவுக்கும் அப்பாவே தெரியல. அப்பாவை தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் எல்லோருடைய ஜோதியும் ஒளிர்விட ஆரம்பிக்குது. அப்பா யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க, அதனாலதான் இருட்டு கும் இருட்டா இருக்கு. அப்படின்னு புரிய வைங்க. தீபாவளிக்கு அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, நம்ம விளக்கம் கொடுக்கலாம். டிவியில பேசுறவங்க ஃபேமஸா இருக்கிறவங்க அவங்களே ஒருவேளை பாபா குழந்தை இந்த ஒரிஜினல் விளக்கத்தை சொல்லலாம். எந்த ஆத்மாவுமே தன்னுடைய தந்தை பத்தி தெரிஞ்சிக்காத அந்த அஞ்ஞான இருள்ல இருக்கும்போது இறைவன் வந்து இந்த ஞான ஒளியை ஏத்துறாரு. அதோட நினைவா தான் நம்ம தீப ஒளியை ஏற்றி தீபாவளின்னு கொண்டாடுறோம் அப்படின்னு புரிய வைங்க. சோ இந்த மாதிரி தீபாவளி மாதிரி முக்கிய பண்டிகையா அழகா புரிய வைக்க முடியும். அதே மாதிரி ராமர் அரியணை ஏறுறனால தான் தீபாவளி கரெக்டுங்க, ராமராஜன் உருவாக்கப்படுறது. அதுக்கு முன்னாடி அசுரர்களை வதம் பண்ண வேண்டியதா இருக்குது. அந்த அசுரர்கள் தான் காமம் கோபம் பற்றி பேர அகங்காரம் எங்கேயோ வாழ்ந்த அசுரனை கொலை பண்ணதுக்காக நாம இங்கே கொண்டாடுவோம். இங்கே வாழ்ந்த அசுரர் வாழ்ந்துட்டு இருக்கிற அசுரர்கள் இப்ப நடக்கிற விஷயத்த அதை நினைவது அப்படின்னு புரியவைங்க. அரசாங்கத்துக்கும் புரியவைங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல பயங்கர மக்கள் கிட்ட டக்குன்னு ரீச் ஆகுற மீடியான்னு சினிமா. சினிமா ஓடுதோ இல்லையா, அவங்க வாயத்தை வந்தா ரீச் ஆயிடுச்சு இல்லையா. அதனாலதான் பாத்தீங்கன்னா போராட்டத்திலயும் அவங்க கலந்துகிட்டதுக்கு அப்புறம் தான் அது அப்படியே ஃபேமஸ் ஆகுது. அவங்களுக்கு இதை புரிய வைக்கலாமே. ஏன்னா இதுல பயங்கர அஞ்ஞான இருளதான் இருக்கிறாங்க சினிமாக்காரங்க, போராடுறவங்க எல்லாமே நாசிகர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கலாமே. நீங்க இப்ப முக்கியமா முன்னேறி செல்லணும், அதுலயும் தாய்மார்களை முன்னுக்கு வைக்கணும். எப்படி முன்னேறி போனோம், முன்னாடி தாய்மார்களை வைக்கணும். இதுல ஆண்கள் வெக்கப்படக்கூடாது. எப்படி மற்றவங்களை எழுப்புறதுன்னு பாபா புரிய வைக்கிறார். நீங்க உங்களுக்குள்ள ஒன்றுபட்டு கையெழுத்து வாங்கி பிறகு புரிய வைங்க. எதுக்கோ சம்மந்தம் இல்லாம இத்தனை கையெழுத்து வாங்கணும். அது மாதிரி நிறைய எதுக்கோ கையெழுத்து வாங்குவாங்க இல்லையா, காவிரி மேலாண்மை குழு அது மாதிரி நிறைய இதுக்கு பாத்தீங்கன்னா கையெழுத்து வாங்குவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். அது ஒரு பாபா அப்பவே சொல்லிருக்கிறாரு இந்த யுக்தியை, மத்தவங்களாம் ஃபாலோ பண்றாங்க அதுல இல்லையா. பெண்களை முன்னுக்கு வைக்கிறதுல ஆண்கள் வெக்கப்படக்கூடாது. எப்ப அப்ப சொல்லிருக்காரு 69 வந்து அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்ன டைம், அந்த டைம்ல சொல்ற பெண்களை முன்னுக்கு வைக்கணும் வெக்கப்படக்கூடாது. ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப கேவலமா தான் பேசியிருப்பாங்க பெண்களை இல்லையா. இப்பவே அப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க, பட் அப்ப எப்படி இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்க வெக்கப்படாதீங்க. பாபா சொல்றாருன்னா பாபாவோட புத்திசாலி யாரும் இல்லை, நீங்க வைங்க. எப்படியெல்லாம் மற்றவங்களை எழுப்பணும்னு பாபா புரிய வைக்கிறேன். சோ இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அந்த நேரம் பெண்கள் வெளியே வீட்டை விட்டே வெளியே வராத நேரம் ஆன்மீகத்தை பேசுறாங்கன்னா அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கு, அதுவும் இருக்கு. இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க, ஆன்மீகம் மட்டும் இல்ல அசிங்கத்தையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள் அதிகமாகவே. ஆனா அந்த டைம் பெண்களுக்கு படிப்பறிவே இல்லாத டைம்ல வந்து ஆன்மீகம் பேசும்போது எப்படி இருந்திருக்கும். நீங்க உங்களுக்குள்ள ஒன்றுபட்டு கையெழுத்து வாங்குங்க, பிறகு புரிய வைங்க. ஜோதிடங்கெல்லாம் வைக்கும்போது கூட அப்ப கூட கையெழுத்து வாங்கலாம். வரவங்களுக்குலாம் அது புரிஞ்சிட்டு போகும்போது கையெழுத்து வாங்கலாம். இன்னொன்னு அது மாதிரி எல்லாம் கையெழுத்து வாங்குறோம் அப்படின்னாலே அது நியூஸ்ல எல்லாம் வேற போடுவாங்க. இப்ப நியூஸ்ல கையெழுத்து வாங்க, அதாவது ஜோதிலிங்கம் வச்சாங்க அது வேணா போடுவாங்க, பட் கையெழுத்து வாங்க எதுக்காக கையெழுத்து வாங்குறீங்கன்னா நீங்க செய்தி கொடுப்பீங்களா, அப்படியாவது பாபா செய்தி போகும் இல்ல. உங்களுக்குள்ள ஒன்றுபட்டு கையெழுத்து வாங்கி பிறகு புரிய வைங்க. ஒவ்வொருத்தருமே உண்மையிலும் சிவனுடைய குழந்தைங்க தான், ஆனா சிவன் கிடையாது. எல்லாரும் சிவனுடைய குழந்தைதான், ஆனா சிவன் கிடையாது. சிவன் மட்டும்தான் கடவுள். அப்ப நீங்க எல்லாரும் கடவுளுடைய குழந்தைதான், நீங்க கடவுள் கிடையாது. கடவுள் பாபா ஒருத்தர் தான், அவர் தான் படைப்பவர். ஆனா எப்படி படைக்கிறாரு, மண்ணில இருந்து படைச்சாரா கிடையாது. எப்பவுமே இந்த பூமி இருக்கு, எப்பவுமே அது மேல மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா அழுக்கானவங்களா இருக்கிறாங்க, அவங்களை தூய்மையாக்க வராது. அதுதான் கடைசி அவதாரம் கல்கி அவதாரம்ன்றாங்க. அந்த கல்கி அவதாரத்தப்ப உலகம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கும்ன்றாங்க. மோசமானவர்களை அழித்து முக்தி கொடுப்பாரு, சொர்க்கம் வந்துடும்ன்றாங்க. ஆனா இத பண்றது உண்மையிலே யாரு, சிவ பாபா. அவருதான் பாவனமாக்குறது. அதனால அறிக்கை ஒன்ன தயார் செய்யுங்க, முக்கியமானவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க மனிதர்களை எழுப்புறீங்க. கங்கையில குளிக்கிறதுனால தூய்மை அடையறதா மனிதர்கள் நினைக்கிறாங்க, ஆனா கங்கை பதித்த பாவனி கிடையாது. ஒரு சிவபாபா, நிராகார சிவபாபா தான் பதித்த பாவனை. ஞான மழையை பொழியக்கூடிய ஞான கடல் அவர். மற்றபடி இவையெல்லாம் குருட்டு நம்பிக்கை. கங்கையில போய் குளிக்கிறது, இப்ப குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிகார உரிமை கிடைச்சிருக்கிற குமாரிகள் மூலம் ஞானம் எய்யப்பட்டதுன்னு சாஸ்திரங்கள பாடப்பட்டிருக்க இல்லையா? நல்ல நல்ல குழந்தைங்க நல்லா சேவை செய்ய முடியும், சொற்பொழிவாற்ற முடியும். தேனையில நம்பர் பிரகாரம் தான் இருக்குது. பேசும்போது உரையாடும் போது நல்ல பழக்கம் வேணும். தன்னை விட பெரியவங்களை பார்க்கும்போது நீங்க நீங்கன்னு மரியாதையா கூப்பிடணும். ஆனா படிக்காத குழந்தைங்க நீ நீன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. படிப்பின் மூலமாகவும் நல்ல பழக்க வழக்கங்கள் வருது. டீச்சர்கள் ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. நன்கு கற்பித்து உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு தகுதியுடையவர்களாக ஆக்குறாங்க. மாணவர்களுடைய ஒழுக்கம் பற்றியும் பதிவேட்டில எழுதுறாங்க. ஆனா இப்ப எல்லாம் அந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்களே இல்ல. உலகம் அழுக்கிலும் அழுக்காக உள்ளது. என்ன நிலை ஆகிடுச்சு பாருங்க. பாட்டிலையும் கேட்டீங்க தானே, இத யாரு நம்முடைய பாரதம்னு சொல்லுவாங்க? பாரதம் சொர்க்கமா இருந்துச்சு. என்னப்பா சொர்க்கம், நீ சொல்றதெல்லாம் உன்னோட கற்பனைன்னு சன்னியாசிகள் சொல்லிடுறாங்க. பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும் சொர்க்கத்தை பத்தி? ஆனா ஒரு சிலர் இந்த படத்தை பார்த்து குஷி அடைஞ்சு வெளிப்படுவாங்க. சன்னியாச மார்க்கத்துல இருந்தோம், அவ்வளவு அருமையான படம் இது. அல்லாவுக்கு இணை வச்சாதீங்க அப்படின்னு முஸ்லிம்கள் போடுறாங்க, பேனர் எல்லாம் வைக்கிறாங்க. இல்ல வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவையாவது பேனர் வைக்கிறாங்க. பாக்குறோம், பேனர் வைப்பாங்க, போஸ்டர் வைப்பாங்க. சோ அவங்க அந்த ஒற்றுமையோட அவங்க உலகம் ஃபுல்லா வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம இடத்துலயாவது வைக்கலாம்ல. மத்தவங்க வைக்கிறாங்க வைக்கிறாங்க வைக்கல அதை பத்தி நம்ம கவலைப்படுத்தல. நம்ம இடத்துல நம்ம ஊர்ல வைக்கலாம். சோ அந்த அளவுக்கு முடியலையா, உங்க தெருவுல வைங்க. இங்க ஒவ்வொருத்தரும் உண்மையிலே சிவனுடைய குழந்தை, ஆனா சிவன் கிடையாது. இப்ப அல்லாவுக்கு இணை வைக்காதீங்கன்னாங்க இல்லையா, அப்ப நம்ம சொல்லலாம் சிவனுக்கு இணை வைக்காதீங்க, ஆனா நீங்க எல்லாரும் அவருடைய குழந்தை தான், ஆனா அதுக்காக நீங்க கடவுள் கிடையாது. கடவுள் ஒருவர் சிவன், அவர் ஒருத்தர் தான் படைப்பவர், அவர் தான் தூய்மையாக்குபவர் அப்படின்னு அறிக்கை தயார்படுத்துங்க. முஸ்லிம்களாக தானே பண்றாங்க, அல்லாஹ் ஒருவர். ஆனா அவங்களுக்கு எதனா அவருக்கு என்ன மகிமைனே அவங்களுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் அப்படி பண்றாங்க. முக்கியமா ஜாகிர் நாயக் வந்து பேசின பிறகு நிறைய முஸ்லிம்கள் வந்து அது மாதிரி தீவிரமா அதுல முயற்சி ஈடுபடுறாங்க. பட் அந்த ஜாகிர் நாயக்கே நம்ம கேட்டோம்னா அவரு திணறிடுவார். அப்ப நமக்கு அவ்வளவு ஞானம் இருந்து நாம தெரியப்படுத்தலன்னா வேஸ்ட் தானே. முக்கியமானவர்களுக்கு தெரியப்படுத்துங்க, முக்கியமானவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஈஷா யோகாவுக்கு பாத்தீங்கன்னா, ஈஷா யோகா அந்த பாம்ப்ளெட்ல பாத்தீங்கன்னா சுகாஷினி மணிரத்னம் இது மாதிரி நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. ஏன்னா அந்த ப்ரோக்ராம்க்கு வராங்க, அல்லது இவங்கள கூட போய் கூட கூப்பிட்டுருக்கலாம். அது மாதிரி நீங்க போய் தெரியப்படுத்துங்க. கங்கையில குளிச்சுட்டாலே தூய்மை அடையலாம் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. சொல்லுங்க, முடியாது. தூய்மையாக்குறது தண்ணி கிடையாது, கடவுள். அது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸ்தூல தண்ணி கிடையாது, ஞான கடல். சிவபாபா தான் ஞான மழையை பொழியறாரு. தண்ணி மழைய கிடையாது. இதெல்லாம் குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அதிகார உரிமை கிடைச்சிருக்குது. கடவுள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கடவுள். தைரியமா பண்ணுங்க பாருங்க. வள்ளலாருன்னா கடவுளா? அவருடைய அந்த ஜீவகாருண்ய கொள்கையை வலியுறுத்தி தைரியம்னா இதுதான் தைரியம் பாருங்க. ஜீவகாருண்ய கொள்கையை வலியுறுத்தி மேல்மலையனூர் லட்சக்கணக்கில் கூட்டம் போகும். அமாவாசை இப்ப நிறைய நாள் போகும். அமாவாசை அன்னைக்கு ரொம்ப இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்ல பேனர் வச்சிருப்பான். பேனர்னா அப்படி ரொம்ப செலவு பண்ணல, அது சும்மா கட்டி இருப்பான். பிரேம் கூட கிடையாது, ஏன்னா வழியில சின்னதா அவங்களது இருக்குது. அந்த சபை ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும், அழகா கட்டிருப்பான். என்ன தைரியம் வேணும் யோசிச்சுப்பாரு. இத்தனை பேர் போறாங்க, இதனால கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு லாபம், ஆனா அவங்க கட்டிருக்கிறாங்க. என்ன கட்டிருக்கிறாங்க? இந்த மாதிரி விலங்குகளை வதம் செய்ய கடவுள் சொல்லுவாரா? ஏன்னா அந்த 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 கோயிலே வந்து பலிக்கு ஃபேமஸ் ஆனது. ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, இதுக்குதான் ரொம்ப. அந்த ஊரு ஃபுல்லா கருவாடு தான் இருக்கும். திரும்புற பக்கமெல்லாம் கருவாடு கறி இதுதான் இருக்கும். குறிப்பா அமாவாசனைக்கு ரொம்ப. அப்ப அவங்க தைரியமா வைக்கிறாங்க பாருங்க. எத்தனை பேருடைய எதிர்ப்பு சந்திக்க வேண்டிய இருக்கும். யாரும் ஒண்ணு எதிர்ப்புலாம் தெரிவிக்க போறது கிடையாது. பட் ஆனா வைக்கிறதுக்கு தைரியம் வேணும். வைக்கிறாங்கல்ல, சூப்பரா. நம்ம ஏன் அப்படி வைக்க கூடாது? ஒரு பேனர் தானே, வைக்கலாம் தானே. உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருக்கு. இறைவன் கிட்ட ஞானத்தை அடையிறீங்க. அவர் வெறும் அழியக்கூடிய மனுஷன் வள்ளலார்கிட்ட அடைஞ்சது. வள்ளலாருன்னு கூட அவரு சொல்லக்கூடாது, கடவுளதான் சொல்லணும். சரி ஓகே, மனுஷனுடைய ஞானத்தை வச்சு அவங்க அவ்வளவு அதிகாரமா வைக்கிறாங்கன்னா நீங்க எப்படி வைக்கணும்? ஆனா மரியாதை தான் எழுதியிருப்பாங்க, ஒரு மொட்டத்தனமால எழுத மாட்டாங்க. சரி, சோ பெண் குழந்தைங்க, குமாரிகள், கல்யாணம் ஆகாத இளம் பெண்கள், ஞான அம்பு எய்ததாக போட்டிருக்கல்ல, பீஷ்ம பிதாமகரே விழ வச்ச ஞான அம்பு யார் எய்யரா? சிகண்டிகை, ஒரு பொண்ணு. நல்ல குழந்தையா இருந்தா சூப்பரா சேவை செய்ய முடியும், சூப்பரா பேச முடியும். ஆனா இது சேனை, ரசிக்கிறமும் இருக்குது தான் இல்லையா? இந்த மரியாதையோட பேசுறது இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல அந்த பேசுற தன்மை இல்லாததுனாலே அவங்களால சேவை பண்ண முடியல. அதாவது பேசுற தன்மைனா அந்த ஞானம் எல்லாம் நல்லா தான் தெரியும், பட் அத பிரசன்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா, மரியாதை இல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு தடவை கோயில்ல போய் பேசும்போது, நீங்க எல்லாம் மாத்தாண்டா இப்ப வந்தீங்க, நாங்க தான் கடவுளுடைய நேரடிக்கு வந்தோம். அவன் கடுப்பாயிட்டான் இல்லையா? சோ பாபா நமக்கு சொல்றாரு அது உண்மைதான், பட் அவங்க கிட்ட போய் அப்படியா சொல்றது? சோ அதெல்லாம் அதான் பாபா சார் வரிசிக்கிறமா இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் இல்லையா? சோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்காரங்க வருவாங்க சென்ட்ரல் இன்சார்ஜா, அவங்களுக்கு தமிழே அவ்வளவா தெரியாது. அப்ப அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அது கொச்சையா இருக்கிற மாதிரி இருக்கும், பப்ளிக்ல இருந்து வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சு. அதுலயும் கவனம் வைக்கணும். சோ வாங்க போங்க, மரியாதையாத்தான் பேசணும், அது ரொம்ப முக்கியம். படிக்காத போங்க, நீன்னு சொல்றாங்க. அப்ப ஸ்கூல்ல வந்து படிப்பின் மூலமா நல்ல பழக்கங்களை தான் கத்துக் கொடுக்கறாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் அல்லது அங்கேயும் உலகியல் படிப்புலயுமே கூட டீச்சர்கள் நல்லவங்களா இருக்கிறதுனால அற்புதமா கற்பித்து உயர்ந்த நிலை அடைறதுக்கு தகுதியுடையவர் ஆக்குறாங்க. இங்கேயும் அதே மாதிரிதான். ஏன்னா ஒழுக்கம் பற்றி பதிவேட்டுல எழுதுறாங்கல்ல, படிப்புல வந்து கான்டக்ட் டிசில பாத்தீங்கன்னா அந்த கான்டக்ட்னு இருக்கும். சோ கான்டக்ட்ல கை வச்சுட்டாங்க எங்கேயுமே இடம் கிடைக்காதுன்னு. ஆனா இப்ப எல்லாம் அந்த அளவுக்கு ஒழுக்கமானவங்களே இல்ல இல்லையா, அந்த அளவுக்கு பயப்படுவாங்க டீச்சருக்குலாம். இப்ப அப்படி இல்ல, டீச்சருக்கும் பயப்படுறது இல்ல, மனிதர்களுடைய குணமே மாறிடுச்சு. அவ்வளவு அழுக்காயிடுச்சு உலகம். அதுதான் இன்றைய மனிதன் இன்னைக்கு பாட்டு பாடல்ல என்ன ஆச்சு நிலைமைன்றதும் கேக்குறீங்க இல்லையா. விலங்குகளை கூட மோசமாயிட்டாங்க அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கும், பாபாவும் சொல்லியிருக்கிறார். இத யாராவது பெருமையா என்னுடைய பாரதம்னு சொல்ல முடியுமான்ற, அவ்வளவு மோசமா இருக்குது உலகம், என்னுடைய பாரதம் சொல்ல முடியுமா? இது பாத்தீங்கன்னா ஒரு பாலச்சந்தர் படத்துல ஒரு பாட்டு வரும், அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை வச்சு, அருமணிராஜ் சார் படத்துல பாடுங்க பாரதத்தின் பெருமையை பற்றி பாடுங்க பாடுங்க அப்படின்னு வரும். அதுல பாத்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணியில சாப்பாட்டுக்கு வேலை இல்ல, பாரதி பாட்டுக்கு மரியாதை இல்ல அப்படின்ட்டு நிறைய வரும். அப்பவே இல்லையா, அது 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துல அப்படி எழுதியிருக்கிறாங்க. அப்ப இப்ப யாராவது இது என்னுடைய பாரதம் பெருமையா சொல்ல முடியுமா? இது எல்லாமே உங்களுடைய கற்பனை. சொர்க்கம் பாரதம் இருந்துச்சா உங்க கற்பனை அப்படின்னு சன்னியாசி சொல்றாங்க. எந்த வேதத்துல இருக்கு அப்படி எல்லாம் இல்லையே பாபா. பாவம் அவங்க சொர்க்கத்தையே பார்க்காதவங்க, எந்த கல்பத்திலயும் சொர்க்கத்துக்கே வராதவங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் சொர்க்கத்தை பத்தி? ஆனா ஒரு சில குழந்தைங்க பார்த்து குஷி அடைஞ்சு பாபா குழந்தையா வந்துடுறாங்க. இந்த படம் ரொம்ப அருமையானதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் தேவாத்மா இருக்கும் இல்லையா, அந்த ஆத்மா சொல்லுவோம். உதாசீனப்படுத்துதுன்னா அது சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல பிள்ளை இருக்குதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதுவும் சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் கேச்சு ஆச்சு வந்தாலும் வரும். பாண்டவர்களுக்கு பெரிய பெரிய சிலைய வைக்கிறாங்க, அவ்வளவு பெருசா யாராவது இருந்தாங்களா என்ன? அது மாதிரி ராவணன் 100 அடி அளவுக்கு உயரமா செய்யறாங்க. அது மாதிரி ஆஞ்சநேயர் பார்த்தா நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோயில் இருக்கு, அந்த மாதிரி யாராவது உயரமா இருப்பாங்களா? ஆனா ராவணனை பாத்தீங்கன்னா 100 அடி அளவுக்கு எல்லாம் செய்யறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வருஷமும் பெருசாயிட்டே இருக்கிறான், ஒவ்வொரு நாளும் பெருசாயிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். ராவணனுடைய ஆயுள் அதிகமாச்சாதான் வாழ்ந்துகிட்டே இருக்கான், ஒவ்வொரு வருஷமும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான் ராவணன். அவனுடைய வயசு என்ன தெரியுமா? 2500 வருஷம். லவ் யூ பாபா. சூப்பர்ல, இது எவ்வளவு சூப்பர். ராமர் பெரியவரா ராவணன் பெரியவனா அப்படின்னு போஸ்ட் ஓட்டலாம். ராமருக்கு வெறும் 150 வயது தான், ராவணனுக்கு 2500 வருடம் வயதுன்னு போடலாம். சமஸ்கிருதத்துல அப்ப யோசிப்பாங்க என்ன இது அப்படின்ட்டு. ஏன்னா அவனுடைய வயசு இப்ப 2500. செத்து போனா பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. எம்ஜிஆர் எப்பயோ செத்துக்காரு, இப்ப இத்தனையாவது பிறந்த நாள், 100வது பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கான். இது அப்படிங்கிறது உயிரோடவே அவன் இருக்கிறான் 2500 வருஷம். அவனுடைய வயசு 2500 அப்படின்னா தசரா நாட்கள்ல நீங்க அழகா இத புரிய வைக்க முடியும். நம்ம ஊர்ல தசரா கொண்டாடுறது இல்ல, பட் எல்லா ஸ்டேட்லயும் கொண்டாடுறாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் கொண்டாடல. எதை பத்தி? ஏன்னா இங்கதான் ராவணன் ஹீரோ வைக்கிட்டாங்க, அப்புறம் எப்படி தசரா கொண்டாடுறாங்க இல்லையா? சரி, அதுல வேற ஒரு அசுரனை அழித்த கொண்டாடுறது வந்து ஒரு மிருகத்தனமா. மனுஷனை கொண்டதுதான் தீபாவளி, அப்படி கொண்டாடுறாங்க. இது மிருகத்தனம், அதெல்லாம் கொண்டாடவே கூடாது. அது யார கொண்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. பாவம் மனுஷனும் கொண்டாடுதா கொண்டாட மாட்டாங்க, இதுல வேற ஏதோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா வள்ளலார் பக்தர்கள் வந்து இந்த மாதிரி ஜீவக்காருணியம் இந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம் கொல்லலாமா உயிர் வதை பண்ணலாமா கடவுள் இதை பாப்பாரா போட்டாங்க. அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் அந்த ஞானம். ஆனா அது அந்த பலி கொடுக்கறது உண்மையிலே எதை குறிக்குதுன்னு நாம போடலாம். நாம அவங்களை கொல்லுங்கன்னு சொல்லல, கொல்லல வேண்டாம்னு சொல்லல. அது எதை குறிக்குது, எதை அழிக்கிறத குறிக்குது போடுங்க. என்னை பார் உனக்கு யோகம் வரும் அப்படின்னு கழுத்து போட்டு வச்சிருக்காங்க எல்லா இதுல. அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு யுக்தி உருவாக்கி எல்லா இடத்துலயும் நம்மளுடைய போட்டோ அல்லது ஞானத்தை கொடுக்கற மாதிரி பண்ணிடணும், ஏதாவது உருவாக்கணும் இல்லையா. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அம்மன் கோயில் எல்லாம் ஏதோ ஒரு நோட்டீஸ் இருக்கும், அந்த நோட்டீஸை படிச்சிட்டீங்களா வச்சு நீங்க திருப்பி பிரிண்ட் போடல அப்படின்னா உங்க வீட்டுல இதாகும் அதாகும் நஷ்டமாகும் இறப்பாங்க. போட்டுட்டீங்கன்னா உங்க பிசினஸ் வளர்ந்துடும். நானும் முதல்ல இப்படி நம்பல, அப்புறம் தான் எனக்கு இப்படி ஆச்சு, அப்புறம் தான் பயந்துட்டு நான் இதை பண்ண. அதை கேட்டோடனே சீப்பா போட்டால பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அதாவது பயம் முடிச்சது வேண்டாம். இப்ப பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்தா நிறைய வரும், இந்த போட்டோவை 10 நொடிக்குள்ள ஷேர் பண்ணுங்க, நீங்க நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி ஏதாவது பண்ணலாம். அவங்க நோட்டீஸ் அச்சரிச்சு கூட கொடுக்கல, அதுல இருக்கிற மேட்டர ஒரு 10 பேருக்கு நீங்க தெரியப்படுத்துங்கன்னு மட்டும் போட்டுடலாம். 10 பேரை இதை படிக்க வைங்க, உங்களால் முடிஞ்சா அச்சு கூட கொடுங்க. ஆனா அச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் குறைஞ்சது 10 பேராவது இதை படிக்க வச்சிடுங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு போட்டுடலாம். இது ராவணனுடைய ராஜ்யம், அரக்க உலகம், அசுர உலகம், அசுர ராஜ்யம். இதை ஏன் சொல்றீங்கன்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா சொல்லுங்க. நியூஸ் பேப்பர்ல இது ராவண ராஜ்யம் சொல்லி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அது யாரோ நியூஸ் பேப்பர்ல அப்படி போட்டாங்களா இது ராவண ராஜ்யம். இப்ப அதுதான் இது டெவில்ஸ் வேர்ல்ட், அசுரர்களின் அரக்கர்களின் உலகம் அப்படின்னு நீங்க போடுங்க. அப்ப நீங்க சொல்லலாம், எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க பாருங்க, ஒரு சின்ன பொண்ணை கற்பிச்சாங்கன்றாங்க, இது அரக்கர்கள் இருக்கிற உலகத்துல நடக்குமா தேவதைகள் இருக்கிற உலகத்துல நடக்குமா? அப்பப்ப நடக்கிற சம்பவத்தையே வச்சு நம்ம போடலாம். நிறைய அது மாதிரிதான் நடக்குது நியூஸ் இல்லையா. பாபா அப்ப நம்ம சொல்லலாம், இதை எதிர்த்து போராடி ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா போராடி போராடிதான் இப்படி ஆச்சு அசுர குணம். காந்திக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கற்பழிப்பு கிடையாது, இப்பதான் இருக்குது. அப்ப போராடுற குணம் வரும்போது ஒரு அசுர குணம் வரும்போது மற்ற அசுர குணமும் வரும், அதுல ஒரு குணம் தான் கற்பழிப்பு. சோ இது நிரந்தரமா நீக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா அசுர குணத்தையும் விட்டா அது போயிடும் தான் சொல்லுங்க. இப்படி சொல்லலாம், இப்படி நோட்டீஸ் அடிக்கலாம், இப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம். கற்பழிப்புக்கு கற்பழிப்பு நடக்காமல் இருக்க, அல்லது கற்பழிப்பு நடக்காமல் இருக்க நிரந்தர தீர்வு. அப்படின்னு போடலாம், நோட்டீஸ் அடிக்கலாம், நிறைய பண்ணலாம். குறிப்பா கற்பழிப்பு கண்டிப்பா மாசத்துக்கு ஒண்ணு நடந்துதான் இருக்குது, நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு தான் இருக்குது, டிவியில அப்படியே பெரிய டிவி நிறைய டிவி வந்தது நல்லதா போச்சு, அப்படியே சின்ன விஷயத்த கூட அப்படி ஊதி பண்ணிடுறாங்க. சோ அந்த டைம் நியூஸ் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும், எல்லாரும் உடனே வாங்கி படிப்போம். அப்படியே நம்ம பாபா ஞானத்தை சேர்த்துக்கிடுங்க. அதுல பாபாவும் வந்த உடனே இது அசுர உலகம் தானே சொன்னாரு, தெய்வீக ராஜ்யம் சச்சிவத்துல தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஒன்னா கூடி புது புது வழிகளை கண்டுபிடிக்கணும், புது புது வழி, பயங்கர அற்புதமான வழியை கண்டுபிடிங்க. அந்த மாதிரி பேசு, அதாவது மீட்டிங், சேவைக்கான மீட்டிங் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே சேவை இந்த மாதிரி விஷயத்த பேசுறாங்களா? பேசினா சேவை சூப்பரா நடக்கும். யாரெல்லாம் எங்களை கேட்காம சேவை பண்ணீங்க அப்படின்னு அந்த மாதிரி மீட்டிங், அதாவது சேவை தடுக்கிற மீட்டிங்கா மாறிடக்கூடாது. அப்ப என்ன ஆகும், நமக்கு எதுக்குப்பா ஒன்று போயிடும். அப்ப அப்ப முரளியில படிச்சுட்டு தாரணை ஆகலன்னு அர்த்தம். தாரணை ஆகும்னா அதை பண்ணாதானே தாரணை ஆகும். புது புது வழி. அப்ப சரி, ஈஸ்வரி அரசாங்கத்தை சார்ந்தவங்க நாம இல்லையா, எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. அப்ப சேவை செய்யறவங்க அந்த அந்த துடிப்பு இருக்கிறவங்க அவங்க குழுவை உருவாக்கணும், நீங்க உருவாக்கணும் இல்லையா. நமக்கு மேல இருக்கிறவங்க இல்லன்னா அவங்கள மாத்திரத்துக்கு நம்ம வேலை கிடையாது. ஆனா அதுக்காக நாராயணன் பதவியை நாம இழக்கக்கூடாது. அது மாதிரி ஆர்வமா இருக்கிறவங்களோட சேருங்க, செய்யுங்க. உங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது. எல்லாருமே பிரம்மகுமாரி தான், எல்லாருமே பிரம்மகுமாரி தான் பாபா சொல்ற இல்லையா. சுஸ்தேவி செய்யுங்க, திட்டத்தை உருவாக்குங்க, சிந்திச்சுட்டு செயல்படுத்துங்க. சிந்திச்ச உடனே செயல்பட ஆரம்பிங்க, இல்லாட்டினா அவ்வளவுதான், ஆறி போயிடும். நோக்கமும் லட்சியமும் நமக்கு தெளிவா இருக்குது. நாராயணன் பதவி எதுவுமே பண்ணாம அடைய முடியுமா? போர்டுல எழுதப்பட்டிருக்குதுல தேவதை ஆகிறதுக்கான ஞானம்ட்டு எந்த ஸ்கூல்லயும் குருட்டு நம்பிக்கை விஷயமே இருக்காது. அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்கூல் தான். சத்சங்கத்துல வேதம் படிக்கிறாங்க, எப்போதுல இருந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க? சத்யுகத்துல இருந்தேவா? கிடையாது, நடுவுல இருந்துதான், துக்கம் வரும்பொழுதுல இருந்துதான். சத்யுகத்துல துக்கமே கிடையாது. எப்படி அது திடீர்னு துக்கமே இல்லாத உலகம் ஆயிடுச்சு? தானா வந்துச்சா துக்கமே இல்லாத உலகம்? அத உருவாக்குற பாபா வந்து உருவாக்குற. எப்படி உருவாக்குறாரு? இந்த ஞானத்தை கொடுத்து. எப்ப? கலியுக இறுதியில. அந்த ஸ்கூல் தான் இது, அந்த கலியுக இறுதி தான் இது அப்படின்னு புரிய வைங்க. அதுதான் இங்க லட்சியம். மற்றபடி சத்யுகத்துல பக்தி கலாச்சாரமே இருக்காது. அரைக்கல்பம் பிரம்மாவுடைய இரவு பஸ்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது துவாபரகத்துல இருந்து. சோ பக்தினாலே இறைவனை கூப்பிடுறது, கூப்பிட்டுக்கிட்டே இருந்து அவர் வரவே இல்லைன்னா இப்ப கடவுளே இல்லைன்னு ஆயிடு. சோ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து வரவே இல்லைனால கடவுளே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்பதான் பாபா வர. எல்லா நாஸ்திகர்களும் ஆகுற டைம்ல பாபா வர்றாரு, நிச்சயமா வர்றாரு. அதனாலதான் அவருக்கு சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, சிவனுடைய பிறந்த நாள. இல்லன்னா எப்படி வந்தாரு நிராகாரமானவரு? அவருக்கு அவ்வளவு பண்டிகை, அவரை பத்தி தெரியல. எல்லாம் அந்த சிவலிங்கம் என்ன, சிவலிங்கம் அர்த்தம் என்ன தேடுறாங்க? மனித ஆத்மா அது என்ன என்ன தேடுறது ட்ரை பண்ணுது. ஆனா கொஞ்சம் கூட உண்மை கிட்டேயே வரல. எப்படி வந்தார் உடலே இல்லாத சிவன்? எப்படி ஜென்மம் எடுத்தாரு? சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. கண்டிப்பா சரீரத்தை ஆதாரமா எடுத்திருக்கணும். உடம்பு எடுக்கிறாரு, பிரம்மாவுடைய உடலை தான் எடுக்கிறாரு. ஒவ்வொரு கல்பத்திலும் ஒவ்வொரு கல்பத்திலும் இதே பாரத பூமியிலதான் வர்றாரு. வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களை படைச்சு இந்த ஞானத்தை கொடுத்து தேவதையாக்குறாரு. அதோட அடையாளமா தான் விராட ரூபம் உருவாக்குறாங்க. பாபாவும் அந்த போட்டோ உருவாக்குனார். விராட ரூபம் மகாவிஷ்ணு பேசி தலையை ஃபுல்லா தேவதையுடைய முகமா இருக்கும், நெஞ்சு பகுதி ஃபுல்லா சத்ரியருடைய முகம், வயிறு ஃபுல்லா வைஷ்யருடைய முகம், கால் ஃபுல்லா சூத்திரர்களுடைய முகம். பாரதத்துல வந்து சொல்றாரு, அப்படி உயர்ந்த தேவதையா இருந்த நீ காலுக்கு கீழே போயிட்ட, அப்படின்னா என்ன சூத்திரன் ஆகிட்ட, எல்லா சக்தியும் இழந்துட்ட. தேவதையும் விட உயர்ந்த அந்த உச்சி கொடுமையாக உங்களை நான் உருவாக்குறேன், பிராமண தர்மத்தை உருவாக்குறேன், இதுதான் மிகப்பெரிய உயர்ந்தது. ஏன்னா கடவுள்கிட்டே நேரடியா ரகசியத்தை கேக்குறீங்க. அப்பா காமத்தெல்லாம் விடவே முடியாதுன்னு சாமியாரே நினைக்கிற டைம்ல நீங்க காமத்தை விடுறீங்க. அதனாலதான் இது உச்சி கொடுமி பிராமண தர்மம் சொல்றது. இப்ப நடைமுறையில உச்சி கொடுமி பிராமணரா இருக்கிறீங்க, நமக்கும் மேல ஒருத்தம்னா அது சிவபாபா மட்டுமே நிராக்காரு. அவருக்கு அடுத்தபடி அவருக்கு உடலை கொடுத்த சிவபாபாவை காமிக்கணும், சாரி பிரம்ம பாபாவை காமிக்கணும். ஏன்னா பிரம்மா உடல் வர அப்ப உயர்ந்தது யார் யார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு கடவுள், அவருக்கு அடுத்தபடியா பிரம்மா. ஏன்னா அவர் மூலமா தான் படைக்கும் தொழிலே பாபா பண்ற. அது ஒரு ஒரே ஒரு பிரம்மா மட்டும் கிடையாது, பிராமண தர்மம். பிரம்மாவுக்கு ஈக்குவலா அடுத்தது சரஸ்வதி, அடுத்தது இந்த பிராமண தர்மத்தினர். அதுக்கு அடுத்தபடியா தான் தேவதா குலமே வருது, அதுக்கப்புறம் சத்ரிய வைஷ்ய இப்ப சூத்ர. பட் உயர்ந்தவர்கள்னா சத்ரியர், தேவதை, பிராமணர், சரஸ்வதி, பிரம்மா, சிவன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபுல்லா கீழே வந்துடுறாங்க. சோ இத்தனை பிறவிகள் எடுக்கிறாங்க இவங்க ஒவ்வொரு தர்மத்தினரும் அப்படின்னு மிக சரியாக தெளிவாக நீங்க புரிய வைக்க முடியும். சோ பிரம்மாவுக்கு எழுதுகிறவோ அதே தான் சரஸ்வதிக்கும், அதே தான் பிரம்மா வம்சத்தினர் பிராமணர்களுக்கும். சோ இரவு பகலாகும் பொழுதுதான் பிராமணர்ல இருந்து நாம தேவதை ஆகிறோம். ஏன்னா நிறைய கருத்துக்கள், நிறைய பாயிண்ட்ஸ் பாபா தினம் தினம் கொடுக்கத்தான் செய்யறாங்க. இங்கதான் தாரணை செய்யணும், ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல விட்டுடக்கூடாது. வெளில போன உடனே மறந்துடக்கூடாது. இவ்வளவும் சொல்றோம்னா உடனே நீங்க செயல்படுத்தணும். சோ திரும்ப திரும்ப அதை ஞாபகம் வச்சு இன்னைக்கு வானிலை என்ன இருக்குது, முழுக்க முழுக்க சேவையை பத்தியே இருக்கு. அதை நீங்க ஒரு 10 தடவை இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினீங்கன்னா உங்களால எப்படி சேவை செய்யாம இருக்க முடியும்? தாரணை ஆகல, கேட்கல. இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ பாபா வந்து ரெண்டு வேளை முரளி கேட்க சொல்றாரு, முரளி படிக்க சொல்றாரு. சோ அது ஆபீஸ் போறோம், காலையில முரளி கிளாஸ் சென்டருக்கு போய் கேட்கறோம், அப்புறம் ஆபீஸ் விட்டு வரும், சாயங்காலம் போய் சென்டர்ல போய் கேட்கறோம். நடுவுல சேவை செய்யறதுக்கு எங்க டைம் இருக்கு? என்ன பண்ணலாம், ஒரு தடவை கேட்டுட்டு அதுல எந்த அளவுக்கு அசைப்படுறீங்க அதுதான் முக்கியம். திரும்ப திரும்ப அசைப்பட்டுக்கிட்டே சாயங்காலம் சேவைக்கு போங்க, இல்ல காலையில சேவைக்கு போங்க. சேவை எப்பதான் பண்றது இல்லையா? சரி பாபா சொல்றாரு, மறக்க கூடாது, சொன்ன எதையும் மறக்க கூடாது. இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது, எவ்வளவு அழகா புரிய வைக்கலாம். மற்ற சத் சங்கங்கள்ல கதை கேட்டுட்டு பிறகு மறந்துடுவாங்க, ஆனா இங்க அப்படி கிடையாது. அந்த சத்சங்கத்துல சொன்ன கதையை மறந்தா யாருக்கும் நஷ்டம் கிடையாது, ஆனா இங்க உங்களுக்கு வெளிப்படையான பலன் தெரியுது. நீங்க இத சொல்ல சொல்ல உங்களுக்கு நாராயணன் பதவி கன்ஃபார்ம் ஆயிட்டே இருக்குது. அதனால இந்த படிப்பின் மூலமா நீங்க மனுஷன்ல இருந்து தேவதையாகணும், மறக்க கூடாது. அப்ப படிப்பின் மூலமா அவனா என்ன, படிப்புல சொன்ன விஷயங்களை நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும். தேவையா இருந்தாலும் சரி, சுய முன்னேற்றம் பற்றிய விஷயம் சொன்னாலும் சரி, நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வரும்போதுதான் அதோடைய பலன். தேவதை ஆகுறீங்க, ஸ்ரீ நாராயணன் ஆகுறீங்க. மற்றபடி எந்த சத்சங்கத்திலும் லட்சிய நோக்கமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, மசூதிக்கு போறாங்க, என்ன லட்சியம் நோக்கம் இருக்கு? எங்குமே எதுவும் கிடையாது. கோயிலுக்கு போறாங்க, என்ன லட்சியம் நோக்கம் இருக்குது? பாபா என்னமோ நிறைய தான் புரிய வைக்கிறார், ஆனா யாரோ ஒருத்தர் தான் பாபா சொல்ற மாதிரி நடக்கிறாங்க. அப்படியே பாபா சொல்றத அப்படியே நடத்தி காட்டுறாங்க. ஒரு சிலர் துரோகிகளா கூட ஆயிடுறாங்க. ஒரு சிலர் தான் பாபா சொல்றத ஃபாலோ பண்றாங்க, ஒரு சிலர் துரோகிகள் ஆகிடுறாங்க இல்லையா. அவங்களும் சேவை செய்யறது இல்ல, மற்றவங்களும் சேவை செய்ய விடுறது கிடையாது. அதாவது சேவைக்கு தப்பா பண்றது, சேவை பண்றவங்க தப்பா பேசுறது, இது மாதிரி நிறைய துரோகிகள் ஆயிடுறாங்க. ஆனா இங்க வெளிப்படையா பலன் கிடைக்குது, புரிய வைக்கணும் எல்லோருக்கும் இந்த ஞானத்தை புரிய வைக்கணும். தினம் தினம் பாயிண்ட் கொடுக்கிறார், நாராயணநாதன் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா தானும் நாராயணன் ஆகாம மற்றவனும் நாராயணனாக விடாம துரோகிகள் ஆகிடக்கூடாது, புரிய வைக்கணும். இது யுத்த மைதானம், மாயா மிகவும் பலமானது, பலசாலி மாயா. அதனால இதுல நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிடறாங்க. அதுவும் நாடகப்படிய விளையாட்டு, எல்லாருமே வெற்றி அடைய முடியுமா என்ன? இது என்ன சாதாரண விளையாட்டா? இது வீர விளையாட்டுனா உண்மையான வீர விளையாட்டு இதுதான். செம சூப்பர்ல உண்மையான, இவங்க என்னமோ ஜல்லிக்கட்டு அது இதுன்றாங்க, அதுவா வீர விளையாட்டு? உண்மையான வீர விளையாட்டு இதுதான். இத பண்ணி காட்ட முடியுமா, காமத்தை வென்று காட்ட முடியுமா? இதுதான் உண்மையான வீர விளையாட்டு. இதுல எல்லாரும் ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் தோத்துடுவாங்க, ஆனாலும் எல்லாரும் தோக்க மாட்டான். எல்லாரும் தோக்கடிக்க முடியுமா மாயா உன்னால அப்படின்னு ரமா பாபா கேட்டாரு பாருங்க. என்ன தோக்கடிக்க முடியுமா உன்னால? நிறைய பேருங்க ராவணன் நம்மள தோக்கடிச்சுட்டான் அப்படின்னு உணர்றாங்க. இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு, மாயாவுனால தோல்வியே தோல்வி. பாபாவின் மூலம் வெற்றியே வெற்றி, உலகத்துக்கே எஜமானராகிறோம். இந்த போதை உறுதியா இருக்கணும், இந்த போதை தான் உங்களை செயல்பட வைக்கும் இல்லையா. மாயா தோல்வி மேல தோல்வி அடைய வச்சுட்டான். கலியுகத்துல எல்லா மாயைக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதே குணாதிசயத்தோட இங்க இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? போதை இருக்காது, தோத்துதான் போவீங்க. சுத்தமா வேற யுகம், மாயுடைய எந்த குணாதிசயமும் இருக்கக்கூடாது. நான் உலகத்துக்கு எஜமானராகிறோம், உலகத்துக்கு எஜமானராகிறோம். எல்லாரும் எல்லாரையும் அப்படியே சாப்பிட்டுட்டான் மாயா பச்சையா. ஆனா நான் அப்படி கிடையாது, உலகத்துக்கு எஜமானராகிறோம், மாயைய வெல்றேன். பாத்தீங்கன்னா முருகன் வந்து அந்த குழந்தையா இருக்கும் பொழுதே ஒரு அசுரன் வந்து முழுங்கிடுவான். அப்ப அந்த வயசை கீச்சிட்டு அவர் வெளில வருவார். அது நான் தான் அப்படிங்கிற போதை இருக்கணும். ஏன் அந்த போதை உங்களுக்கு குறையுது? உங்களுக்கு அது ஏன் குறையுது? அப்ப திரும்ப திரும்ப அது ஞாபகம் இருக்கணும். எல்லாரும் எந்த மாயா கிட்ட தோக்குறாங்களோ அந்த மாயாவே எனக்கு அடிமைடா. அந்த போதை எப்படி இருக்கும்? ஒரே ஒரு ரவுடிக்கு பயப்படுது, அந்த ரவுடி என்ன கண்டாலே பயப்படுவான்டான்னு சொல்லணும். அந்த மாதிரி மாயை கண்டா எல்லாரும் நடுங்குறாங்க. பாம்பை கண்டால் படையும் நடுங்குன்னுவாங்களே. அந்த பாம்பு உங்களை கண்டா நடுங்கும். ஏன்னா பாம்புனாலே விகாரத்தை தானே சொல்றாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க விகாரத்துக்கு இல்லையா? மிலிட்டரி டிசிப்ளின் இருக்கிறவனும் விகாரத்துல ஃபெயில் தான் ஆகுறோம். ஆனா அந்த விகாரம் என்ன கண்டு நடுங்கணும், அந்த போதை இருக்கணும். உங்களுக்கு ஏன் குறையுது? அப்படியே பெருமாள் கோயில அந்த பாம்பு மேல உட்கார்ந்துட்டு இருப்பாரு அழகா. அந்த பாம்பு சுத்தி 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 இருக்கும், அது மேலேயே அப்படியே சேர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அஞ்சு தலை பாம்பு அவரு கொடையா இருக்கும், எவ்வளவு கம்பீரமா இருக்குது அதை பார்த்தா. ஏன் அந்த போதை குறையுது? அப்ப திரும்ப திரும்ப அது ஞாபகப்படுத்தணும். முக்கியமா முரளிய போதையா படிக்கணும், போதையா படிக்கிறத கேட்கணும் பல தடவை. சேவை செய்யும்போது கேட்டுக்கிட்டே சேவை செய்யுங்க இல்லையா, சேவையும் கட்டாக கூடாது. இப்ப முரளி கேட்டுக்கிட்டே சேவை செய்யறீங்கன்னா உங்களுக்கு வீண் எண்ணம் வராது, அந்த அந்த ஒரு போதை இருந்துகிட்டே இருக்கும், அந்த முகத்துல அந்த போதை தெரியும், அது நிறைய சேவை செய்யும். ஏன்னா உலகத்தின் படைப்பவர் சிவபாபா, அவர்கிட்ட இருந்து நாம ஞானம் எடுத்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரியவர் எனக்கு கத்துக் கொடுக்க, நான் எப்படிப்பட்ட விஐபி கிட்ட படிக்கிறேன். அப்துல் கலாம் உடைய ஸ்டூடெண்ட்னா எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க. சோ ராமானுஜத்துடைய ஸ்டூடெண்ட், ஒரு பெரிய சயின்டிஸ்டுடைய ஐன்ஸ்டீனுடைய ஸ்டூடெண்ட், அப்ப ஒரு போதை இருக்கும்ல. கடவுளுடைய ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தான் மிகப்பெரிய போதை இருக்கணும். ஏன் குறையுது? நரன்ல இருந்து நாராயணனாகவும், நரன்னா ஆண், ஆண் நாராயணனாகவும், நாரி பெண், பெண் லக்ஷ்மியாகவும் ஆகித்திருக்கிறோம். மாணவர்கள் படிப்பையும் படிப்பை சொல்லி கொடுக்கிறவரையும் மறக்கலாமா? அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் மறக்கிறீங்க, ஏன் மறந்துடுறீங்க? அதுவும் இது சாதாரண படிப்பா? சாதாரண படிப்பை மறந்தாலும் பரவாயில்ல, அதை மறக்க மாட்டேங்க, இதையா மறக்கிறீங்க? வீட்டுக்கு போன உடனே மறந்துடுறாங்க, இங்க கேட்கும் போது நிச்சய புத்தியோட அப்படியே கண்ணுல தண்ணியெல்லாம் வருது. மதுபன்ல இருந்து பாபா கிட்ட நேரடியா கேட்கும் போது அல்லது சென்டர்ல கேட்கும் போது பாபா முன்னாடி உட்காரும் போது அன்புல தண்ணீர் வருது. ஆனா வீட்டுக்கு போன உடனே, மதுபனை விட்டு வீட்டுக்கு போன உடனே லெட்டர் கூட போட மாட்டீங்களே, அப்ப நீங்க மறந்துட்டீங்கதான் அர்த்தம். மிக நெருங்கிய குழந்தைங்க, நிறைய பேர் அழைச்சிட்டு வந்த கைடா இருந்த குழந்தைங்க கூட பாபாவை மறந்துறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கூட லெட்டர் போட மாட்டாங்க. நான் சேவையில இருக்கிறேன் பாபா, உங்க சேவையிலே இருக்கிறேன் பாபா, சேவை செஞ்சுட்டு இருக்கிறன்ற பாபாவது செய்தியை போடலாம்ல. அப்படி இல்லைன்னா பாபா என்ன நினைப்பாரு, ஓ மா இந்த குழந்தையும் சாகரிச்சு சிப்ல இருக்குது. பாபா பாருங்க, உலகத்தை வந்து ராவணன் பிடியில இருந்து காப்பாத்தணும், அதுக்குதான் வந்திருக்கிற பாபா. அப்படி குழந்தைய பாக்குறாரு, அஞ்ஞானி குழந்தைய பாக்குறாரு, என்னென்ன குழந்தை விசேஷம் இருக்குது, இந்த குழந்தை என் குழந்தை ஆனா நல்லா இருக்குமே, எப்படி எப்படியோ அந்த குழந்தைய மாய்க்கு பாபா குழந்தைய ஆக்குறாரு. ஆனா இங்க வந்து குழந்தை மாயக்கிட்ட மாட்டிட்டு போயிடுது அப்படின்னா பாபா கால கஷ்டமா இருக்கும். கோடி பேர் இருந்தா ஒருத்தன் தாயா நிக்கிறான், லெட்டரே போடல, சரி இவனும் கோடியில ஒருத்தம்ல இருக்கு, போயிட்டாம்ல இருக்கு, செத்து போயிட்டாம்ல இருக்குன்னு பாபா நினைக்கிறான். லெட்டர் போட்டாலே பாபாவுக்கு சந்தோஷம். டெய்லி அமிர்த வேலை பாபா கூட போய் அட்டண்டன்ஸ் கொடுக்குறீங்க சுஷ்மா, அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு நேரம் பாபா கிட்ட பேச பேச அவருக்கு சந்தோஷம். எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு பாபாவுக்கு உங்களை பிடிக்கும். இப்பதான் நீங்க அவரை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்பதான் நீங்க அந்த போதையில, கடவுளுடைய குழந்தை நானுன்ற போதையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லன்னா மாயா உங்களை சாகடிச்சு சிப்ல இருக்குது அப்படின்னு பாபா புரிஞ்சுக்குவாராம். உலகத்துக்கே யஜமானரா உங்களை ஆக்குற அந்த பாபாவை நிரந்தரமா நினைவு செய்யணும்னு உங்க புத்தி சொல்லுதுதானே, அப்ப ஏன் மறக்கிறீங்க? ஜஸ்ட் நீ என்ன நினைச்சுக்கிட்டே இரு, நான் உலகத்துக்கே யஜமானராக்குறேன், அந்த கோயில் கோபுரத்துல வைக்கிறேன்ற. அப்படிப்பட்ட பாபா நிரந்தரமா நினைக்கணும் தானே, அது உங்க புத்திக்கும் தெரியுது தானே. இருந்தாலும் குழந்தைங்க மாச கணக்கா பாபாவை நினைக்காமலே இருக்கிறாங்க, அதனாலதான் லெட்டர் வரவே இல்லை. அதுலயும் ஒரு சிலர் மாய வந்து முற்றிலும் மயக்கடிக்க வச்சிருது, மயக்கடிச்சிருது, உயிரோட வாழ்ந்துகிட்டு லெட்டர் எழுதுறது இல்ல. இந்த மாதிரி செத்து போன மாதிரி ஆயிட்டாங்க. அப்ப இறந்து விட்ட பிறகு பேச்சுக்கே இடம் இல்லை. பாபா கிட்ட வந்தாங்களான்றது உனக்கு டவுட்டே தேவையில்லை, அவர் சத்தியமா வந்திருக்க மாட்டேன். உயிரோட இருக்கும்போதே என்ன நினைக்கலாம், அவன் எப்படி செத்தப்புறம் என்கிட்ட வர முடியும், என்னுடைய ஆஸ்தி அடைய முடியும்? சோ இந்த மாயை அப்படியே சுயநினைவு ஃபுல்லா இழக்க வைக்குது, செத்தா மாதிரி. அதுதான் பாத்தீங்கன்னா நாகபூஷணமா ஏதோ ஒரு ஆயுதத்தினால இந்திரஜித்த ராமரை லக்ஷ்மண கட்டி போடுறோம். விகாரத்தை குறிக்குது. உயிரோட இருந்துகிட்டே லெட்டர் எழுதலன்னா எப்படி கேக்குறாங்க? உயிரோட இருந்துகிட்டே லெட்டர் எழுதலன்னா என்ன அர்த்தம் சொல்றாரு? ஏன்னா கைட் ஆகி அழிச்சிட்டு வராங்கன்னா அவங்க பாபா விட்டு போயிருக்க மாட்டாங்க, சென்டர்ல தான் இருப்பாங்க. ஏன்னா சரண்டர் போறாங்க, உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனா லெட்டர் கூட போடல அப்படின்னு என்ன இருக்கும்? சென்டர்லயே இருக்கிறீங்க, என் பாலனில இருக்கிறீங்க, ஆனா என் ஒரு லெட்டர் கூட போடல எப்படி கேக்குற? நிறைய சரண்டர் பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு இந்த ஒரு கவலை இருக்கும், சாப்பிட்டீங்களான்னு கூட என்ன கேட்க மாட்டாங்க எங்க பெரிய சிஸ்டர். அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு விதமான ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. கேட்க வேண்டியது கிடையாது, பாபா இருக்காரு. அப்படி ஒரு தாய் என்பதை எதிர்பார்த்து அவங்கள பார்த்தோன்னே சிஸ்டரை பார்த்தாலே அம்மாவா தெரியுறாங்க அப்படின்னு தான் வந்து சரண்டர் ஆயிடுறான். ஆனா சாப்பிட்டீங்களா கூட கேட்கவே இல்லைன்றது அவங்களுக்கு அந்த தாய் அன்புக்காக இயங்குறாங்க. ஆனா அது பாபா கிட்டதான் வைக்கணும், பட் வைக்கல. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்தது பாபாக்காக தான். தாய் என்பது நீங்க இயங்குறீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? அவங்களுக்கு கேட்கலாமே, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலே அடுத்தது நீங்க சாப்பிட்டியாப்பான்னு தான் கேட்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாமே எல்லாத்தையும். பாபா சொல்றாரு, சிஸ்டர் சாப்பிடலன்னு கேட்டாலே உனக்கு கஷ்டமா இருக்குது, நீ எனக்கு லெட்டரே போடல, நான் சாப்பிடலாம் போறதுல, நான் இது பண்றேன் பாபான்னு கூட லெட்டர் எழுதலையே. பாபா குழந்தையா இருக்கிற, பாபா சென்டர்ல இருக்கிற, ஆனா பாபாக்கு லெட்டர் எழுதலையே. பாபா விட்டு போனா அப்புறம் எங்க நீ நினைக்க போற? நீ எப்ப எனக்கு லெட்டர் எழுதுற அப்பதான் பாபாவும் லெட்டர் எழுதாரு. எப்படி சூப்பரா சொல்ற, இதுதான் பாபாவுடைய குணம். தைரியம் வச்சா உதவி கிடைக்கின்றார். உதவி கிடைக்கும் எப்ப? நீ தைரியம் வச்சா. தைரியமா வைக்கல பாபா இதுல இருந்து காப்பாத்தலங்க, நீ பாபா சேவையில மூழ்கு. இவ்வளவு பிரச்சனை கிடையாது மூழ்கு. எப்படி உன்னை காப்பாத்துறாரு, எப்படி எல்லாம் உதவி பண்றாருன்னு மட்டும் பாரு. அதே மாதிரிதான் லெட்டர் பாபாவுக்கு லட்சக்கணக்கில லெட்டர் வரும், எல்லாருக்கும் அவர் லெட்டர் எழுதுரு. அதுல வேற இவ்வளவு லெட்டர் வருது, இவ்வளவு லெட்டர் ஏன் போடுறீங்கன்னு கேக்கல, இன்னும் எழுதுங்கன்ற, ஏன் எழுதுல அப்படின்னு கேக்குற. சோ நீ லெட்டர் எழுதினாதான், நீ ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதினாக்குதான் கொஞ்சம் பின்னாடி நானும் எழுதுவேன். யாரு பாபாவுடைய நினைவிலேயே இருக்கிறாங்களோ அவங்கதான் கர்மாதித்த நிலை அடைய முடியும், சதா ஆரோக்கியமானவரா ஆக முடியும். பாபாவுடைய ஆஸ்தியும் கண்டிப்பா நினைவுக்கு வரணும், அது உறுதியான போதை இருக்கணும். நம் பாபாவை நினைச்சு இந்த உலகத்தையே மறந்து அந்த நாராயணன் பதவி அடையணும், அந்த போதை ஏறணும். இந்த நினைவின் மூலமாகதான் குழந்தைங்களுக்கு வாயில இனிப்பு கிடைக்குது இல்லையா? ஏன்னா இந்த உலகமே துக்கம் நிறைஞ்ச உலகம். சோ உங்களுக்கு இனிமை தன்மையை கொடுக்கிறதே நினைவு, நிரந்தர நினைவு. சிருஷ்டியின் ராஜ்யம், புத்தம்புது உலகத்தின் ராஜ்யம்ன்ற வெண்ண நமக்கு இப்ப கிடைக்குது. அதோடைய நினைவாதான் கிருஷ்ணருடைய வாயில வெண்ணெய் காட்டுறாங்க. அதுக்கு உண்மையில என்ன அர்த்தம்? உலகத்தின் ராஜ்யம் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம எல்லாம் உலகத்தின் எஜமானர்கள் தான், ஆனா எஜமான தன்மையிலும் பல நிலைகள் இருக்குது. யார் எந்த அளவுக்கு பாபா சொல்ற மாதிரி போயிட்டே இருக்கிறாங்களோ சுய முன்னேற்றத்திலும் சேவையிலும், அவங்க தான் அந்த உயர்ந்த பதவி அடைய முடியும். அந்த போதை ஏறணும், உறுதியான போதை ஏறணும். நமக்கு பாபாவே கற்பிக்கிறார், கடவுளே கற்பிக்கிறாரு. பரம தந்தைன்னு சொல்றாங்கல்ல, எல்லாருக்கும் அப்பான்னு அர்த்தம் பரம தந்தைன்னா. அப்ப எல்லோருக்கும் அவர் ஆஸ்தி கொடுப்பாரு தானே கண்டிப்பா? ஆனா தந்தை எதையுமே தாய் மூலமா தான் செய்வார். அதே மாதிரி இந்த ஆஸ்தியும் தாய் மூலமா தான் கொடுப்பார். அப்ப தாய் வேணுமே, அப்பதானே குழந்தைங்க பிறக்க முடியும், அப்பதானே அந்த குழந்தைங்களுக்கு ஆஸ்தியும் கொடுக்க முடியும். தாயும் நீயே தந்தையும் நீயே, நாங்க உங்க குழந்தைங்க, உங்ககிட்ட எளிய ராஜயோகம் கத்துக்கிட்டு சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறோம் அப்படின்னு சொல்றீங்க. சோ எப்படி குழந்தை ஆனும்? பிரம்மாவின் மூலமாக. பிரம்மா தாய், சிவன் தந்தை, அவங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க, பிறந்து அவங்க கிட்ட ராஜயோகம் கத்துக்கிட்டு சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறோம். மூன்று சேனைகள் இருக்குதுன்னு புரிய வைங்க. மூன்று சேனைகள் முன்னேறுது. விநாச கால விபரீத புத்தி, அதனால முடிஞ்சிட்டாங்க. மற்றபடி பகவானுக்கு, பகவானோடு யாருக்கு அன்பு இருந்ததோ அவங்க உலகத்தின் எஜமானராகிட்டாங்க. நம்மளுடைய கடமை அரசாங்கத்துக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறது நம்மளுடைய கடமை. உங்களை சந்திக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள் அவங்க கிட்ட கூட நீங்க கையெழுத்து வாங்கலாம், மிகவும் சந்தோஷப்படுவாங்க. இது மிக நல்லதொரு காரியத்தை செய்யறீங்க, முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை செய்யறதுக்கு நேரமும் வேணும், ஏன்னா இத கவனிக்கணும், பராமரிக்கணும். சேவை அதிகரிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா குழந்தைங்களுக்குள்ள அடிக்கடி அகங்காரம் வந்துடுது, அல்லது குறிப்பிட்ட ஒருவரின் நெருக்கத்துல வந்துடுறதுனால ரொம்ப நஷ்டம் ஏற்படுது. ஞான போதையில முகம் சதா மலர்ச்சியோடு இருக்கணும் நல்லது. சொல்ல மூன்று சேனைகள் இருக்குது. சோ அது எந்த அர்த்தத்துல சொல்றன்னு தெரியல. ஒன்னு பாண்டவர்கள், கௌரவர்கள், யாதவர்கள் அப்படி சொல்லலாம். சோ ஒவ்வொருத்தரும் முன்னேறாங்க, ஆனா ஒவ்வொரு விதத்துல முன்னேறாங்க. கௌரவர்களும் யாதவர்களும் அழிவை நோக்கி முன்னேறாங்க, ஆனா பாண்டவர்கள் பாபா, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் விபரீத புத்தி, கடவுள் மேல அன்பு இல்ல, நிச்சயம் இல்ல, அதனால பாபா குழந்தை ஆகிறதும் இல்ல. ஆனா பாண்டவர்களாகிய நாம உலகத்துக்கு எஜமானர் ஆகிறோம். காரணம், பகவான் மீது நமக்குத்தான் அன்பு இருக்குது, அதனால உலகத்தின் எஜமானர் ஆகிறோம். அப்படித்தான் அங்க மகாபாரதத்துல பாண்டவர்கள் தான் கிருஷ்ணர் சொல்றதை கேட்பாங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க, அதனால அழிஞ்சு போயிடுறாங்க. கிருஷ்ணர் சொன்னதை கேட்டதுனால பாண்டவர்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிடுறாங்க. இந்த ரகசியத்தை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறது நம்மளுடைய கடமை. ஏன்னா பாருங்க, எல்லா இது வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப நாஸ்திக நாத்தம் வீசுற மாநிலமா இருந்தாலும் கூட ஆள்றவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா தானே இருக்கிறாங்க, நாஸ்திகர்களை ஆண்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. பெரிய பெரிய அதிகாரிகள் உங்களை சந்திக்க வராங்க, அல்லது நீங்க சந்திக்க போறீங்கன்னா அந்த நேரம் நீங்க கையெழுத்து வாங்கலாம். அவங்களும் நல்ல காரியம் செய்யறீங்கன்னு சந்தோஷப்பட்டு முயற்சி செய்யுங்கன்னு வாங்க. ஆனா இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு பெரிய பெரிய வீப்பு எல்லாம் சந்திச்சு இந்த மாதிரி கையெழுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நேரம் வேணும், பராமரிக்கிறதுக்கு டைம் வேணும். மற்றபடி சேவை அதிகரிக்க நிறைய வழிகள் இருக்குது, ஆனா அது செய்ய விடாம தடுக்கிறதுக்கு ரெண்டு மிகப்பெரிய காரணம். ஒன்னு அகங்காரம், இன்னொன்னு மத்தவங்க நெருக்கத்துல மாட்டிக்கிறீங்க. அதனால மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டுருது. பெரிய விஷயம் இல்ல அது, ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். குறிப்பா காமம் இல்லையா, ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, பாபா விட்டு போயிடுறோம், அந்த அகங்காரம் வந்துருது. சோ இந்த ரெண்டுத்துல இருந்து ரொம்ப நம்மள காப்பாத்திக்கணும். இப்ப ஞான போதையில முகம் சதா மலர்ச்சியோட இருக்கணும், நல்லது. சோ யுக்தியாவும் பண்ணணும், எல்லாத்துல இருந்து அழகா விலகி 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 போகணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். தானிக்கிழமைக்கு சரம். நோக்கம் லட்சியத்தை முன் வச்சு முயற்சி செய்யணும். நான் நாராயண் ஆகிறேன், நாராயண் ஆகிறேன், அது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன் அது நீங்க சொல்றதை நிறுத்தவே கூடாது. எப்படி பக்தியில ஓம் நமஷிவாய ஓம் நமஷிவாய சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஹரே ராதா ஹரே கிருஷ்ணா குரூப் வந்து ஹரே ராதா ஹரே ராதா இஸ்கான் குரூப் சொல்றாங்களே, அந்த மாதிரி ஓம் நமஷ் சாரி நம் பாபாவுடைய குழந்தை நாராயண் நாராயணன் ஆத்மன்னா திரும்ப திரும்ப நான் சாதாரண வேலை செய்யக்கூடாது, நான் விலகி இருக்கணும், நான் ஆனந்த சுரூபமா இருக்கணும். சோ அந்த ஆனந்தத்தை பத்தி வரதானத்திலே வரப்போகுது. தெய்வீக நல்ல பழக்கங்களை தாரணிச்சனும். குறிப்பா நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம எப்படி பேசுறோம், கணவன் கிட்ட எப்படி பேசுறோம் இல்லையா. இப்ப கணவனையும் வாங்க போங்கன்னு கூப்பிடுறது இல்ல, அப்பா அம்மாவையும் வாங்க போங்கன்னு கூப்பிடுறது இல்ல. உலகம் போக போக கீழானது இருக்குது, ஆனா நம்ம தேவதைகளாக போறோம். தேவதைகள் பயங்கர பரிசுத்தமானவர்கள், ஆனா அவங்கள விட மேலானவங்க நாமனா நம்ம எப்படி இருக்கணும். அப்ப லட்சியத்தை முன் வச்சு அந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன், நல்ல பழக்கத்தை எடுத்துட்டு வாங்க. ஞானத்தை எல்லாம் ஒரு காதுல கேட்டுட்டு இன்னொரு காதுல வெளியிட கூடாது. குறிப்பா சேவை பத்தி நிறைய சொன்னார் இல்லையா, சோ அதை அப்படியே அமல்படுத்துங்க. உலகத்தின் படைப்பாளர் சிவபாபா நமக்கு கற்பிக்கிறார்ன்ற அந்த போதை இருக்கணும். நாம் அவருடைய மாணவர்கள், அந்த போதையில இருக்கணும். சேவைக்கான விதவிதமான வழியை கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்தணும். அதுலயே மூழ்கிடணும்னு இருக்குது. சோ கண்டு பிடிக்கிறதுல மூழ்கிறதுல கண்டுபிடிச்சு உடனே செயல்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். எங்க ஒரு இடத்துல டைம் கிட்ட நெருங்கிச்சு, என்னென்ன சேவை பண்ணீங்க, வாங்க எத்தனை பேருக்கு பாபா ஞானத்தை கொடுத்தீங்க, டைம் ஆயிடுச்சு, இதெல்லாம் முடியாது. அப்ப அங்க இருக்கிறவங்க சேவை செஞ்சாங்க, வா யாரு கிட்ட சேவை செஞ்சா, அப்ப அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அப்ப பொய்யா இல்லையா. சோ அதுதான், சும்மா சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுல செயல்படணும். புது வழி வந்தது, அதை கண்டுபிடிச்சு செயல்படுத்தணும். வரதானம் எல்லாருமே பண்ண முடியும். சென்டருக்கே அனுப்பலன்னா கூட அழகா வீட்டுல உங்க சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. ஒரு ஒரு ஃபங்க்ஷன், மஞ்ச தண்ணி, கல்யாணம், கருமாதி, உங்கெல்லாம் போகும்போது சொல்லுங்க, அழகா சொல்லலாம். வடநாட்டுல எல்லாம் இறந்தாலே பிரம்மகுமாரிகளை கூப்பிடுவாங்க ஒரு சிலர். அவங்க வந்து தியானம் பண்ணாதான் ஆத்மா அமைதியாகும் அப்படின்ட்டு. சரி, வரதானம் சுக கடலான தந்தையின் நினைவு மூலமா துக்கமான உலகத்துல இருந்தும் கூட சுக சொரூபமானவர் ஆகுங்கள். இப்ப பாருங்களா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சேவைக்கான விதவிதமான வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு இல்லையா. அதாவது சேவைனா நம்ம ஞானத்தை சொல்றது மட்டுமே சேவை கிடையாது. அப்ப என்ன சேவை, நம்மளுடைய ஒவ்வொரு நடத்தை ரொம்ப முக்கியமானது. அதாவது நாம தான் உண்மையான பிராமணர்கள்ன்றத பாபா நடத்துறாரு, நம்ம நடத்தையின் மூலமா அதை நிரூபிக்கிறோம். அப்ப அந்த கலியுக பிராமணர்களை வச்சுதான் அந்த இறுதி சடங்குகளும் பண்ணுவாங்க. ஆனா வடநாட்டுல வந்து பிரம்மகுமாரிகளை கூப்பி தியானம் பண்ண சொல்றாங்க. சோ உண்மையான பிராமணர்கள் நாம தான்றத உலகத்தை நிரூபிக்கிறதுக்காக அது நடக்குது. அப்படிப்பட்ட நாமளே கலியுக பிராமணர்களை கூப்பி யாகம் வளர்க்கிறோம், கணபதி ஹோமம் வளர்க்கிறோம்னா உண்மையிலே பாபாக்கு பண்ற மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா. இவங்களே அவங்கள வச்சுதான் பார்க்க முடியும். அப்ப அப்படின்னா பக்திக்கு நீங்க அடிமையின் ஆயிடுச்சு. முதல்ல அந்த சாமியார் மதிப்பானா அவங்கள, உங்களை பெரிய ஆளுன்னு அவன் மதிப்பானா, அதை யோசிக்கணும் இல்லையா. சோ நம்மளே அறியாம பாபாவை நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அது ரொம்ப முக்கியம். பாபா சொல்ல ஒருத்தன் தப்பு பண்றான்னா நீ எதுக்கு கூட துணைக்கு போறன்ற,
நீ துணைக்கு போற, அதாவது ஒருத்தன் ஆடுறாங்க பாக்குறதுக்கு ஆள் இருந்தாதான் ஆடுவாங்க, நீ துணைக்கு போற. அது மாதிரி பாபாவுடைய பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த இடத்த விட்டு டக்குன்னு விலகிடணும். மறைமுகமா கூட அதுக்கு நம்ம நம்ம அங்க போய் நிக்கிறதே அதுக்கு உதவி பண்ற மாதிரி தான் ஆயிடும். சோ அத ரொம்ப கவனம் வைக்கலாம். வரதானம், சுகக்கடலான தந்தையின் நினைவு மூலமாக துக்கமான உலகத்துல இருந்தும் கூட சுகஸ்வரூபமானவராகுங்க. சமசூத்திரான வரதானம் இது. நான் யாரோட குழந்தை அந்த நினைவு இருந்தாலே இந்த உடல் இருக்கிற இடம் துக்கமான உலகத்துலதான் இருக்குது, ஆனா நீங்க சுகத்தின் சுரூபமானவரா இருப்பீங்க. நான் யாரோட குழந்தை, சுக கடலோடைய குழந்தை, அந்த ஞாபகம் தான். அது நினைச்சனால அம்மா பாபான்றீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, குறிப்பா பெண்கள் தான் சொல்லுவாங்க. நாங்களும் வீட்டை விட்டு வெளில வரமாட்டோம், எங்க அப்பா அம்மா எங்களை அப்படி வளர்க்கலன்னுவாங்க. இப்ப பாருங்க அந்த லௌகீக அப்பா அம்மாவுடைய புகழ் வருது, அவங்க நடத்த எங்க அப்பா அம்மா அப்படி வளர்க்கலாதனால நாங்க அப்படி பண்ண மாட்டோம். அப்ப மம்மா பாபான்னு சொல்றோம், அப்ப நம்ம பிரம்மா பாபாவும் மம்மாவும் நம்மள வளர்க்கறாங்க. இப்ப எங்க அப்பா அம்மா அப்படி வளர்க்கல, நாங்க பெண்களை இசையா பார்க்க மாட்டோம், கடினமா பேச மாட்டோம், எங்க அப்பா அம்மா எங்களை அப்படி வளர்க்கல. அது இருக்கும், இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க, அப்பதான் இவங்களை நீங்க அப்பா அம்மாவை மதிக்கிறீங்கன்னே அர்த்தம். அதே மாதிரி இன்னைக்கு சுகஸ்வரூபமான ஒரு குழந்தை, எங்களுக்கு அழறதுக்கே பாபா கத்து கொடுக்கல இல்லையா. கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா அழக்கூடாதுன்னு அவங்களுக்கு ரூல்ஸ், ஆனா கஷ்டப்படுவாங்க. வெளியில வேணா அழம இருக்கலாம், தனியா வேணா அழுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கதான் சர்ச்சையில சும்மாவே அழுதுதான் இருக்கிறாங்க, அப்ப செத்த மட்டும் அழாமல இருக்க போறாங்க இல்லையா. மன்னாடி கேக்குறோம் அப்படி இப்படின்னு அழுதுட்டு இருப்பான். ஆனா நம்ம அழவே கூடாது, ஏன்னா சுகஸ்வரூபமானவருடைய குழந்தை, அந்த சுகஸ்வரூபமா இருக்கிறதை வச்சுதான் நீங்க அப்பாவே வெளிப்படுத்துறீங்க. சிவபாபா உடல் எடுத்த இப்ப தாதி உடம்புல வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த முகம் எப்படி மலருது, அப்புறம் வளர்த்த குழந்தை நான் எப்படி இருக்கணும். அதுக்கு விளக்கம், எப்பவுமே சுகக்கடல் தந்தை, என்னுடைய தந்தை சுகக்கடல்ன்ற அந்த நினைவுல இருந்தீங்கன்னா நீங்களே சுகஸ்வரூபமா ஆயிடுவீங்க. அப்படின்னு நிரந்தர சுக சுகத்தை வெளிப்படுத்துபவர் ஆகிடுவீங்க, சுகத்துல மூழ்கி இருக்கிறவங்களா ஆவீங்க. உலகத்துல எவ்வளவுதான் துக்கம் வரட்டும், எவ்வளவுதான் அசாந்தி வரட்டும், அந்த அமைதியின்மையுடைய தாக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நீங்க விலகியவராகவும் பிரியமானவராகவும் ஆவீங்க அப்படி சொல்ல இருக்கிற. இது எனக்கு சொல்லும் போதே அப்படியே மைண்ட்ல போர் நடக்கிற இடத்துல கிறிஸ்தவ கன்னிகாஸ்திரிகள் போவாங்க, அவங்க அந்த மதத்தை வளர்க்கிற ஒரு யுக்தியா அல்லது ஏதோ ஒண்ணு. அங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த அட்டிப்பட்டு குண்டடிப்பட்டு இருப்பாங்க, அந்த இடமே ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கும். எதிரி அந்த இடத்துல கூட குண்டு போட்டு அழிக்கலாம், ஆனா அமைதியா கன்னிகாஸ்திரிகள் போய் அங்க நர்ஸ் அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க, அமைதிக்கு ஏதோ ஒண்ணு ஆகணும்ட்டு ஜபம் பண்ணுவாங்க. அப்ப அங்க இருக்கிற சூழ்நிலைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி விலகி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க இருப்பீங்க, பிரியமானவராகவும் இருப்பீங்க. சோ அப்படி இருக்கணும். சுத்தி என்ன நடக்குது, அங்க நடக்குது, இதை நடக்குது, எல்லோருக்கும் பிரியமானவரா இருக்கணும். அப்ப எப்படி எப்படி இருக்க முடியும், எல்லாத்துல இருந்தும் விலகி இருந்தா தான் இருக்க முடியும். உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, உங்க அப்பாவோட அல்லது யாரோடய சண்டை போடுறாங்க, உங்க சொந்தக்காரங்க தான் சண்டை போடுறாங்க, நீங்க பாட்டுக்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம அழகா சிரிச்ச முகத்தோட ரெண்டு பேருக்குமே காஃபி போட்டு கொடுக்குறீங்க, அது எப்படி இருக்கும். அதுதான் விலகி, அதாவது அங்க மோசமா இருக்கும், விட்டு குத்து நடக்கிற மாதிரி அவங்க பேசிக்குவாங்க, அடிக்காத குறையில பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அதை பத்தியே கவலைப்படாம சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா, அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு பொறுமையா கேக்குறீங்க, எப்படி இருக்கும். அதுதான் சுகக்கடலுடைய குழந்தைங்கன்னு அர்த்தம். எந்த தாக்கமும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா சுக கடல் கூட இருக்கிறீங்க, பார்வதி தேவி நீங்க சிவனோட இருக்கிறீங்க, சிவனோட இணைஞ்சு இருக்கிறீங்க எப்பவுமே. அதனால நீங்க எப்பவுமே சுகமுடையவராதான் இருப்பீங்க. சுகத்தின் ஊஞ்சல்ல எப்பவுமே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க. இப்ப மாஸ்டர் சுக கடலுடைய குழந்தைகளாகிய உங்களுக்கு துக்கம் என்ன, துக்கம் சம்பந்தப்பட்ட எண்ணம் கூட வர முடியாது. எல்லா நன்மைக்கு எல்லா நன்மைக்கு மாமா கூட அப்படியே ஆடிட்டு இருப்பீங்க. அதுதான் சுக கடலுடைய குழந்தை. சோ நான் சுக கடை யாரோட குழந்தை? அப்ப பாருங்க, பாபாவுடைய குழந்தைன்ற நினைவு சொல்ல, சுக கடலுடைய குழந்தை அப்ப சுகமா இருப்பீங்க. தூய்மையின் கடலோட குழந்தை அப்ப நீங்க தூய்மையா இருப்பீங்க. அப்ப பாருங்க, சும்மா வெறும் பாபான்னு சொல்றதை விட அப்ப அவருடைய மகிமை பாடி அந்த மகிமைக்குரியவருடைய குழந்தை, நானும் மகிமைக்குரியவனா தான் நான் இருப்பேன். அப்ப எனக்கு எப்படி துக்கத்துடைய எண்ணம் வரும்? எங்க அப்பா எனக்கு என்ன குறை வச்சாரு நான் துக்கப்படுறதுக்கு? எனக்கு துக்கப்படுறதுன்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா துக்கத்தின் உலகம் உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிச்சு. அங்கிருந்து நீங்க ஒதுங்கி வந்துட்டீங்க, சங்கமகத்துக்கு வந்துட்டீங்க, கடல் கிட்ட வந்துட்டீங்க. அதனால எல்லா கயிறும் அழுந்து போச்சு. துக்கத்தின் உலகத்துல உங்களை கட்டி போட்டு வச்சிருந்த அத்தனை பந்தனமும் அறுத்துட்டீங்க. அது எல்லாமே துக்கத்தின் பந்தனம், எல்லாத்தையும் அறுத்துட்டீங்க, சுக கடலுக்கு வந்துட்டீங்க. சோ அந்த சுக கடல்ல மூழ்கி இருங்க, சுகத்துல மூழ்கி இருங்க. இதுதான் நம்மளுக்கு சுக கடல்ல மூழ்கி இருங்க. இப்ப நான் சுக கடலுடைய குழந்தை, சுக கடலுடைய குழந்தை அந்த போதை இருந்துகிட்டே இருக்கட்டும். இப்ப நெட் சொன்னார், நெட் சூப்பர் சொன்னார் பாருங்க, மிகப்பெரிய வேலைக்காரன், உலகத்துக்கே வேலைக்காரன் சிவபாபா. அதே தான் நானும். அதனால தியாகம் தவம். சோ இப்ப இந்த வேலைக்காரன்ற அந்த உணர்வே அந்த அமைதியும் கொடுக்கும், சுகத்தையும் கொடுக்கும். அதை பத்தியும் காலப்பட மாட்டீங்க, குஷி குஷியா இருப்பீங்க. அப்படியே இருங்க. ஸ்லோகன் ஏகாந்தவாசி. ஏகாந்தவாசி என்ன அர்த்தம்? தனிமையில இருக்கிறவங்க. அப்ப தனிமையில இருக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம்? தனியா ஒரு இடத்துல காட்டுல போய் இருக்கிறவங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்க மனசையும் புத்தியும் ஒரே ஒரு சக்திசாலி ஸ்திதியில நிலைக்க வைக்கிறது தான் ஏகாந்தவாசி ஆகுது. அப்படின்னா ஒரே சீரான நிலை, ஒருவருடைய நினைவு. எனக்கு அவரை தவிர எதுவுமே மைண்ட்ல இல்லைன்னா நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க தனியாவே இருக்கிறீங்க, ஆனா புத்தியில இது இவங்களை பத்தி நினைப்பு, அவங்கள பத்தி நினைப்பு, இந்த பிரச்சனை நினைப்பு. அப்ப நீங்க ஏகாந்தவாசியே கிடையாது. ஏகாந்தவாசினு அர்த்தம் அந்த ஒரு சக்திசாலியான ஸ்திதி, ஒரே சீரான ஸ்திதி, அதுலயே உங்க புத்தியும் மனமும் இருக்குது, நிலைச்சு இருக்குது. அப்படின்னா தான் நீங்க ஏகாந்தவாசி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓம் சாந்தி. Love you, Bab Dada. Thank you, Bab Dada. Bishi bishi arunga, kulis chayarunga.